ஆராதனை. என்னுடைய புத்தாண்டினுடைய கூட்டத்தை நாம் இப்பொழுது துவங்கிக் கொண்டிருக்கிறோம். புத்தாண்டிற்கு பிறகு இதுவே என்னுடைய முதல் உண்மையான தொடர் கூட்டம். ஓ, நான் சில இரவுகள் வீட்டில் இருந்தேன். அதன் பின்னர் அந்த குவாசுகா கோட்டையில் இருந்தேன். அப்படித்தான் நீங்கள் அதை இப்பொழுது உச்சரிப்பீர்களா? நீங்கள் எப்படி குவாசுகா என்பதை எச் என்ற எழுத்தில் உச்சரிக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் அவ்வாறு செய்யவில்லை. நாம் பின்பக்கமாக காணும் கண்ணாடியின் விவகாரத்தை கொண்டிருக்க போவதில்லை. பின்பக்கமாக காணும் கண்ணாடியானது நீங்கள் எதை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை திரும்பி பார்க்க மாத்திரமே உதவுகிறது. நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை காண நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கடந்த காலத்தில் இருந்தவைகளை பவுல் பின்னானவைகளை மறந்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவனடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றான். அதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஒரு மனிதன் நான் 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு பின்னோக்கி பார்க்க முடியும். நான் முதல் முறையாக ஃபீனிக்ஸுக்கு வந்தபோது அது முதற்கொண்டு நன்மையும் தீமையும் சம்பவிக்கப்பட்டு யாவும் தேவனுடைய கரங்களில் நியாயத்தீர்ப்புக்கு செல்கின்றன. ஆனால் இப்பொழுது நான் எதிர்நோக்கி கொண்டிருப்பது என்னவெனில், வருகின்ற இந்த வருடத்தில் ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த பிற்பகல் நான் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்கு இந்த புத்தாண்டினுடைய செய்தியை பேச விரும்புகிறேன். அதன் பின்னர் நாளை இரவு நாங்கள் வியாதியஸ்திற்காக ஜெபிக்க துவங்க போகிறோம். நாங்கள் இடையில் ஜெப அட்டைகளை கொடுப்போம். ஆராதனை 7:30 மணிக்கு துவங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். அதன் பின்னர் சுமார் 6 அல்லது 6:30 மணிக்கு மற்ற ஆராதனைகளில் நீங்கள் தலையிடாதபடிக்கு உங்களுடைய ஜெப அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே இருப்பது நல்லது. இந்த தொடர் கூட்டத்திற்கு முன்பு இந்த கூட்டத்திற்காக எங்களுக்கு இந்த கட்டிடத்தை அளித்த இங்குள்ள ராமதா நிர்வாகத்திற்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது நாம் வாசிக்கப் போகிற இடத்திற்கு நீங்கள் வேதவாக்கியங்களை திருப்ப விரும்பினால், நான் ஏசாயா 60 அதிகாரத்திலிருந்து 2, 1, 2 வசனங்களிலிருந்து வாசிக்கப் போகிறேன். சங்கீதம் 62:1-8, சங்கீதம் 62:1-8 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெருநான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. சிறங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. கண்மலை என்று தாவீது பேசுகிற விதம் எனக்கு பிடிக்கும். தேவன் ஏன் கண்மலையாயிருக்கிறார் என்று இருப்பதை அநேக சமயங்களில் நீங்கள் கவனிக்கிறீர்கள். வேதாகமத்தில் ஒரு கண்மலை எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கண்மலை என்பது ஒரு வெளிப்பாடு. பேதுரு கூறினது போல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், இந்த கல்லின் மேல் இந்த வெளிப்பாடு என்றார். தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். மாம்சமும் ரத்தமும் இதை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று கூறினார். தாவீது இங்கே தேவன் என் கண்மலை, என் வெளிப்பாடு என்று கதறுகிறான். இப்பொழுது ஏசாயா 60 அதிகாரத்தில் 1 மற்றும் 2 வசனங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் சனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாம் ஜெபிப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, இந்த வார்த்தைகளின் பேரில் தியானித்துக் கொண்டிருக்கையில் நாங்கள் உம்முடைய கனத்திற்காகவே எப்பொழுது இந்த ஆராதனையை துவங்குகிறோம். பிதாவே, எங்களை ஆசீர்வதி. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இப்பொழுது இந்த பிற்பகல் என்னுடைய பொருள் ஷாலோம் என்ற ஒரு வார்த்தையா? எபிரேய மொழியில் அதற்கு சமாதானம் என்று பொருள். சமாதானம் அல்லது அது ஒரு வாழ்த்துதல், அது உங்களுக்கு சமாதானம் அல்லது வரவேற்கப்படுதல், காலை வணக்கம், எந்த விதமான ஒரு வாழ்த்துதல். ஆனால் நான் இங்கே எபிரேய மொழியில் கண்ட முக்கியமான வார்த்தை, அது அநேக காரியங்களை பொருட்படுத்துகிறது, ஆனால் எல்லாமே ஒரே காரியத்தோடு சம்பந்தப்பட்டதாயிருந்தது, சமாதானம். இந்த புத்தாண்டை நாம் சந்திக்கையில் நான் வாசித்தபடி இருளையும் ஒளியையும் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அந்த தாவீது இங்கே பேசுகையில், கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையாயிருங்கள், உங்கள் நம்பிக்கையை அவர் பேரில் வையுங்கள் என்று கூறினதை காண்கிறோம். ஏசாயா, எந்த ஜனங்களின் மேல் காரிருள் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சபையானது எழும்பி ஒளியின் மகிமையில் பிரகாசிக்க வேண்டும் என்றார். எனவே நாம் எல்லா ஆண்டுகளையும் போலவே இந்த ஆண்டையும் எதிர்கொள்கிறோம். கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக ஒரு வருத்தம் உண்டு. கிறிஸ்துவின் மகிமையான ஒளியின் எதிர்காலத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த ஆண்டு முழுவதும் சீவிப்போமானால் நாம் செய்திருக்கிற அநேக தவறுகளை நாம் கண்டறிவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அது ஆதரவாகவும் எதிராகவும் செல்லுகிறபடியால் நாம் அதை எதிர்பார்க்கிறோம். அந்த சராசரி விதியின்படி நாம் இங்கே இந்த ஜீவியத்தில் ஜீவிக்கிறோம். ஆனால் பரிந்து பேச தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற ஒரு மத்தியஸ்தர் நமக்கு இருக்கிறார் என்பதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தவறு செய்தோம், நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள நாம் மனப்பூர்வமாக இருக்கும் போது அப்பொழுது அவர் அவைகளை மன்னிக்கிறார். அந்த தவறுகளுக்காக அவர் நம்மை மன்னிக்கும்படி கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராயிருக்கிறார். இந்த காரியங்களின் பேரில் அது இன்றைக்கு உலகில் அதிகமாக உள்ளது என்றும், எல்லா நேரத்திலுமே இருளடைந்து கொண்டே வருகிறது என்றும் நான் முதலில் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் நாம் அதை காண்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினால் உலகம் இருளடைந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் அவர்கள் இருளில் தடவிக்கொண்டிருக்கிறார்கள். அதிக பாவம் உண்டு. நமக்கு ஏற்பட்டுள்ள ஜனாதிபதியின் படுகொலை போன்றவற்றை நாம் கடந்து செல்லும் போது, நம்முடைய தேசத்தில் இங்கே ஜனங்கள் கொல்லப்படுகின்றன. நவீன நாகரிகத்தின் காலத்தில் அது சம்பவிக்கும் என்று நாம் நினைக்க மாட்டோம். ஆனால் நாம் அதை நிச்சயமாக உடையவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் ஜனங்களின் மேல் காரிருள் உள்ளது. இப்பொழுது வெளிச்சத்துக்கு மாறாதவர்களுக்கு வரப்போகும் ஆண்டிற்காக நான் கூறக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டு. ஆண்டு செல்ல செல்ல நீங்கள் இருளடைந்து கொண்டே போக போகிறீர்கள். ஆனால் இந்த புத்தாண்டினுடைய ஒளியினிடத்திற்கு திரும்புவோருக்கு அப்பொழுது நீங்கள் பிரகாசமாகி பிரகாசிப்பீர்கள். நாம் எதிர்நோக்கி இருக்கிற அந்த பரிபூர்ண நாளுக்காக, அவருடைய பிரசன்னமாகுதலுக்காக அங்கே எல்லா இருளும் மறைந்து மங்கி போகும். அதற்கான காரணம் என்னவெனில், இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஷாலோம் என்று நான் ஏன் கூறுகிறேன்? ஏனென்றால் நாம் அவருடைய ஒளியாயிருக்கிறோம். இயேசு, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றார். இப்பொழுது தீர்க்கதரிசி, இந்த ஜனங்களின் மேல் காரிருள், உலகத்தின் ஜனங்கள் மேல் காரிருள் சூழ்ந்துள்ளது என்றான். கடந்த சில வருடங்களாக ஏறக்குறைய என் வயதுடைய சில ஆண்களும் பெண்களுமாகிய நீங்கள் எப்படி ஒவ்வொரு வருடமும் அந்த இருள் அதிகமாகிக் கொண்டே வருவது போன்று தென்படுகிறதை நீங்கள் கவனித்தீர்களா? அன்றொரு நாள் நான் பேசிக் கொண்டிருந்த போது நான் என் மனைவியிடத்தில், உனக்கு தெரியும், வருடங்கள் செல்ல செல்ல ஜனங்கள் உண்மையான காரியத்திலிருந்து மேலும் மேலும் விலகிச் செல்ல துவங்குவது போன்று தென்படுகிறது, அவர்கள் இன்னும் நெருங்கி வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றேன். மனிதர் மத்தியில் நான் கவனித்திருக்கிறேன். தெருக்களில் பாருங்கள், பெரும்பாலான பெண்கள் மத்தியில் தங்களுடைய இச்சைகளையும் அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதையும் கவனித்து அவர்கள் எல்லா நேரத்திலும் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதன் அதிகமாக பெண்களைப் போல ஆகிக் கொண்டிருக்கிறான். ஸ்திரீகள் அதிகமாக மனிதனைப் போல ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதை நிறுத்த வழியே இல்லை என்பது போன்று தென்படுகிறது. நான் தேசத்தை கடந்து அந்த காரியத்திற்கு எதிராக பிரசங்கித்து அடுத்த வருடம் திரும்பி வருகிறேன். நான் ஆரம்பித்த போது இருந்ததை காட்டிலும் அது மோசமாக உள்ளது. அது அந்த ஜனங்கள் சரியானதை செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் அதை குறித்து ஏதோ ஒன்று அவர்களை சரியாக செய்ய அனுமதிக்காது. அது அவர்கள் மீது அழுத்தி அவர்களை பலவந்தப்படுத்துகிறது. அது முழு பூமியின் மேலும் ஒரு கடுமையான இருண்ட மூடுபனி போன்றது. ஃபீனிக்ஸில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் ஒரு குழுவாக இருள் திரண்டு கூடி வருவது போல தெரிகிறது. எல்லா நேரத்திலுமே மிகவும் அடர்த்தியாகவும் உண்மையான ஆண்மையை, உண்மையான பெண்மையை திக்குமுக்காட செய்து கொண்டிருக்கின்றன. நான் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். மேலும் அவர்கள் அதுபோன்று தென்படுகிறது. அது சபைக்குள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் எழும்பி அதற்கு எதிராக ஏதாவது ஒன்றை கூறும்போது அப்பொழுது அவர்கள் அதை செய்வதற்காக உங்களை கண்டனம் செய்கிறார்கள். பாருங்கள், அது வருவதை உங்களால் காண முடியும். அதன் பின்னர் நீங்கள் அதற்கு எதிராக பேசும்போது யாரோ ஒருவர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார். சில சமயங்களில் ஸ்திரீகள் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மனிதன் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறான மனப்பான்மை எடுத்துக் கொள்கிறான். மனிதன் சில சமயங்களில் நல்ல மனிதன், அப்படிப்பட்ட காரியங்களை சமாளிக்க வேண்டியதாய் உள்ளது. அவர்கள் சார்ந்துள்ள மார்க்க ஸ்தாபனங்களில் தங்களுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் தனிப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களிடத்திலிருந்து ஒருமுறை விலக்கி வைக்கப்பட்டு அதன் பின்னர் வேறொருவரோடு சேர்வது கடினமாய் உள்ளது. ஏனென்றால் ஒருமுறை நீங்கள் இந்த மற்றொரு குடும்பை சேர்ந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அப்பொழுது இங்கே என்ன நடந்தது என்று கேட்டனர். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய திட நம்பிக்கைகளோடு இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய சொந்த நம்பிக்கையில் செல்ல வேண்டும், அல்லது உங்களுடைய நம்பிக்கைகளை மறுக்க வேண்டும். எனவே அது ஜனங்களை உண்மையாகவே கடினமாக்குகிறது. மனிதன் இருக்க வேண்டிய அந்த உண்மையான நிலையை நீங்கள் காண முடியாது என்பது போன்ற நேரமாய் இது தென்படுகிறது. அதை ஆவிக்குரிய பிரகாரத்தில் இருந்து இப்பொழுது மாம்ச பிரகாரத்திற்கு திரும்ப கொண்டு சென்றாலும் வெல்வெட் இளஞ்சிவப்பு காலணிகளை அணிந்த அந்த மனிதர் அதுபோன்ற எல்லா வகையான பொருட்களையும் அணிந்திருப்பதாக எனக்கு தோன்றியது. அவர்கள் அதிகமாக பெண்களைப் போல ஆகிவிட்டனர் போலும். ஸ்திரீகள் சிகரெட்டுகளை புகைக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சுருட்டுகளை வைத்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய தலைமுடியை ஆண்களைப் போல வெட்டிக் கொள்கிறார்கள். அந்த அழகான பெண்மணிக்கு ஏதோ ஒன்று போய்விட்டது போன்று தென்படுகிறது. உண்மையான ஆண்மைத்தன்மை கொண்ட மனிதன் போய்விட்டான். அவன் நினைக்க தோன்றுகிறதெல்லாம் மறுபக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு தீய காரியத்தை குறித்துதான். ஆரம்பத்தில் இருந்ததைப் போலவே அது இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய இதயத்தில் உள்ள ஒவ்வொரு சிந்தனையும் தொடர்ந்து பொல்லாதாய்க் கொண்டே போகிறது. நம்முடைய நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஆகியவை தணிக்கை செய்யப்படாதவை. மனிதன் கிட்டத்தட்ட எந்த காரியத்தையும் அவர்கள் விரும்புகிறதை கூற முடியும். அருவறுப்பான அற்பமான கேலி பேச்சுகளை சத்தியம் செய்து ஒரு மது அருந்து மறையில் கூட பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் அவர்களால் அதை தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் கூறி அதை ஜனங்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக அனுப்ப முடியும். அந்த காரில் முழு காரியத்தையும் மூடியுள்ளது போன்று தென்படுகிறது. முழு உலகமும் மாசுபட்டதாக தென்படுகிறது. இப்பொழுது அநேக வருடங்களாக நான் தேவனுடைய வார்த்தையில் ஒரு நியமத்தை பற்றிக் கொள்ள முயற்சித்து வருகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருந்ததை காட்டிலும் இந்த வருகின்ற வருடத்தில் அந்த நியமத்தை கடைபிடிக்க நான் அதிக தீர்மானமாயிருக்கிறேன். பாருங்கள், அந்த வார்த்தையோடு நேராக நில்லுங்கள். இப்பொழுது நான் சாமர்த்தியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று எவரேனும் தங்களுடைய சிந்தையில் நினைத்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படியானால் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நிச்சயமாக தவறாக இருக்கிறீர்கள். நான் அதற்கு செய்ய கடமைப்பட்டிருப்பதால் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த வார்த்தையோடு தரித்திருக்க கட்டுப்பட்டிருக்கிறேன். அது என்ன கூறினாலும் தனிப்பட்ட வியாக்கியானம் கூறாமல் அதை அந்த விதமாகவே கூறுங்கள். இப்பொழுது சிலர் அதை வியாக்கியானித்து அதை சற்று வித்தியாசமாக துணிக்கக்கூடும். ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. நான் அறிந்துள்ள ஒரே மொழி என்னவெனில், இங்கே எழுதப்பட்டிருப்பது மாத்திரமே சரியான வழியில் இது ஒரு வழி என்பதேயாகும். இப்பொழுது ஒரு சில சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு, அது இப்பொழுது அதாவது என்னுடைய இடத்தில், என்னுடைய சொந்த சபையில் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசி, டூசானுக்கு போ, அங்கே ஏதோ ஒன்று காத்திருக்கிறது என்றார். நான் இந்த மேடையின் மேல் நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது என்று உங்கள் ஒவ்வொருவரிடமும் கூறினேன். அநேகமாக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அதை அறிந்திருக்கலாம். நான் கண்டதை உங்களிடம் கூறினேன். ஐயா, இது என்ன நேரம் என்ற இந்த செய்தி ஒய்நாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டூசானுக்கு வடக்கே ஒரு கூட்டணி கோபுரம் போன்ற ஒரு தூதர் கூட்டம் வருவதை நான் கண்டேன். இந்த வழியில் டூசானுக்கு வடக்கே அவர்கள் என்னிடத்தில் ஏதோ ஒன்றை கூறினர். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அங்கே, இப்பொழுது இங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது சம்பவித்த போது அங்கே பின்னால் என்னுடன் இருந்த அவர்கள் இருவர், அவர்கள் அதை ஆகாயத்தில் புகைப்படம் எடுத்தனர். அது பத்திரிகையில் வெளிவந்தது. நான் ஒரு பிரதியை வைத்திருந்தேன் என்று நினைத்தேன். நான் வைத்திருக்கிறேன், அதுதான் இது. நீங்கள் அதை இங்கே லைஃப் என்ற பத்திரிகையில் பாருங்கள். இந்த பிரதி பரிசுத்த ஆவியானவர் கூறின விதமாகவே அது இருக்கும். நான் இங்கு நின்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்பது போல அந்த 7 தூதர்களும் இயல்பாகவே அங்கே நின்றனர். என்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லும்படி எனக்கு சொல்லப்பட்டது. காலங்களினூடாக சீர்திருத்தக்காரர்கள் புரிந்து கொள்ள தவறி இருந்த ரகசியங்கள், 7 முத்திரைகள் வைத்திருந்த வேதாகமத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். நான் அந்த 7 முத்திரைகளை ஆராய்ந்து பார்த்து அவைகளில் ஒரு பிழையை கண்டறியும்படி எவருக்கும் சவால் இடுகிறேன். பார்த்தீர்களா? புரிகிறதா? ஏனென்றால் அது தேவனுடைய ஆவியின் ஏவுதலினால் அடிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் நான் 7 சபை காலங்கள் என்ற தலைப்பில் பிரசங்கித்தேன். அதன் பின்னர் என்னுடைய குடாரத்தில் இருந்த கரும்பலகையில் அவைகளை வரைந்தேன். என்னுடைய உபதேசம், நான் இங்கே போதகத்தை பிரசங்கிக்கவில்லை. பகத்தான சுவிசேஷ அடிப்படைகளை தவிர வேறொன்றையும் பிரசங்கிப்பதில்லை. ஏனென்றால் நான் சகோதரர்களோடு கூட இருக்கிறேன். அவர்கள் என்னோடு வித்தியாசப்படக்கூடும். நான் அதை இங்குள்ள ஜனங்களுக்கு முன்பாக அளிக்கவில்லை. நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை போன்ற வேதத்தின் உண்மையான அடிப்படைகளின் பேரில் தரித்திருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் என்னுடைய கூடாரத்தில் அவர்கள் அதை ஒலிநாடாவில் பதிவு செய்கிறார்கள். நீங்கள் அதை விரும்பினால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள உங்களுடைய போதகர் விரும்பவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பாருங்கள், அது உங்களை பொறுத்தது. ஆனால் அங்கே ஏழு சபை காலங்களின் பேரில் பிரசங்கித்து தேவனிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள மிசாயா சபைக்குள்ளாக எப்படி அந்தகாரத்தை கொண்டு வந்தது என்பதை குறித்து அவைகளை வரைந்து காண்பித்தேன். சபை தூதர்கள் செய்தியாளர்கள் அது சரியாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஞாயிறு காலை கடைசி சபை காலத்தில் நான் அவைகளை வரைந்த போது 11 மணிக்கு அந்த மகத்தான வெளிச்சம் கட்டிடத்திற்குள் இறங்கி வந்து கிட்டத்தட்ட இங்கே உட்கார்ந்திருக்கும் இதே அளவுள்ள ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கீழே இறங்கி வந்து சுவற்றின் பக்கமாக தன்னைத்தானே மின்னிக்கொண்டு சபை காலங்களை நான் வரைந்திருந்த வண்ணமாகவே சரியாக அவைகளை வரைந்தது. இப்பொழுது அதை நிரூபிக்க நூற்றுக்கணக்கான சாட்சிகள் அங்கே உள்ளனர். பாருங்கள், இப்பொழுது தேவன் காரியங்களை பூமியில் காண்பிப்பதற்கு முன்பு எப்பொழுதுமே வானத்தில் அவைகளை காண்பிக்கிறார் என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தது போல முதலில் ஒரு பரலோக அடையாளம் நடைபெறுகிறது, அதன் பின்னர் பூமிக்குரிய பரலோக அடையாளம் ரூபகாரப்படுத்துகிறது. தேவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கிரியை செய்து ஈடுபடுகிறார். அவைகள் எல்லா இடங்களிலும் உள்ள விசுவாசிகளை பின்தொடர வேண்டும். யூதர்கள் எப்பொழுதுமே ஒரு அடையாளத்தையே எதிர்நோக்கி இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் அந்த அடையாளத்தை தேடினார்கள். அந்த அடையாளத்தை எங்களுக்கு காண்பியும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம். மேலும் அதன் பின்னர் புத்தாண்டில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சாஸ்திரிகள் தங்களுடைய செய்தியோடு வந்தனர். எப்பொழுது வேதாகமத்தில் சந்திரன் சபையை சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். அது சூரியன் இல்லாத நேரத்தில் பூமியின் மேல் வெளிச்சத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் அதை உண்மையாகவே விளக்குகிறது. அந்த ஸ்திரீ தன்னுடைய பாதத்தின் கீழ் சந்திரனையும் அவளுடைய தலையில் சூரியனையும் கொண்டவள். எப்படியாய் சூரியன் இல்லாத நேரத்தில் சூரியன் மற்றொரு பக்கத்திற்கு செல்லும் போது சந்திரன் சூரியனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. சபையானது தேவனுடைய குமாரன் இல்லாத நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும். நாம் யாவரும் அதை விசுவாசிக்கிறோம். இது ஒரு வினோதமான காரியமாய் உள்ளது. எவ்வளவு வித்தியாசமாக இருந்து வந்துள்ளது. ஆனால் இங்கே பேசுகையில் 1933 போப் தன்னுடைய இடத்திலிருந்து சரியாக கூறினார், அல்லது ரோமாபுரியில் இருந்து புறப்பட்டு வந்து புனித தேசங்களுக்கு விஜயம் செய்கிறார். அவர் இங்கு கூட வருவார். வினோதமான காரியம் என்னவெனில், அவர் ரோமாபுரியை விட்டு புறப்படுவதற்கு ஒரு சில இரவுகளுக்கு முன்னர், அது சரித்திரத்தில் முதன்முறையாக சந்திரன் தோன்றி முழு கிரணமாக மாறியது. அது என்னவா இருந்தது? பிரதிபலித்த குமாரனின் ஒளிக்கு நிழலிடுதல். இதில் அவர் வைதிகமான பிதாவினிடத்தில் பேசினார். அவர்கள் யாவரும் ஒருமித்துள்ளனர். போப் இதை ஐக்கியத்திற்காகவும் நல்ல அயலகமான ஐக்கியத்திற்காகவும் செய்கிறார். அது மாம்ச பிரகாரமான காதுகளுக்கு மிகவும் அற்புதமான காரியம் சம்பவிக்க கூடும் என்று தோன்றுகிறது. ஆனால் ஆவிக்குரிய காதுக்கு அது இருளாய் உள்ளது. எப்படி சபைகளாகிய நாம் பிரஸ்பிடேரியன்கள், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பெந்தேகோஸ்தேக்கள் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்குள் எப்போதாவது சேர்ந்து கொள்ளக்கூடும். நம்முடைய வேதாகமம் நமக்கு வித்தியாசமாக போதிக்கிறதை அறிந்துள்ளோமே. அது எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியமாய் உள்ளது. அதாவது ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன் எப்படியாய் அப்படிப்பட்ட இடங்களில் அமர்ந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பது ஆவிக்குரிய உணர்வாக இருக்கிறது என்று கூறுகிறான். எனக்கு அது பயங்கரமாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் அதை இங்கே பீனிக்ஸில் பெற்றுள்ளீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். சபை காலங்களை பற்றிய புகைப்படங்களை நான் வரைந்திருந்ததை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் யூகிக்கிறேன், அந்த ஒரு இரவு கர்த்தர் அவைகளை ஆகாயத்தில் எப்படி வரைந்தார் என்று பார்த்தீர்களா? அது அங்கே கூடாரத்தில் சரியாக வரையப்பட்ட விதமாகவே 3 வருடங்களுக்கு முன்பு கூடாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை ஏவுதலால் கொடுத்த விதம் மிக சரியாக பரிபூர்ணமாயிருந்தது. அது ஆகாயத்தில் சம்பவித்தது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் எந்த வார்த்தையும் உறுதிப்படுத்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் முதலில் ஏவுதலினால் அசைவாடினார். நான் அவைகளை மேடையின் மேல் வரைந்தேன். அதன் பின்னர் அவர்தாமே இறங்கி வந்து அதை குறித்த தம்முடைய உருவகாரப்படுத்தலை செய்தார். சந்திரனும் ஒளியும் வெளியேறி வெளியே சென்று இந்த லவோதிக்கிய காலத்திற்குள் மீண்டும் முழு இருளுக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இதோ அவர் இறங்கி வந்து அதை சந்திரனில் உருவகாரப்படுத்தியிருக்கிறார். எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து சபைகளின் கூட்டமைப்பு என்ற ஒரு ஒருங்கிணைப்பில் சென்று கொண்டிருக்கின்றன. ஏசாயா பூமியின் மேலும் இந்த ஜனத்தின் மேலும் காரிருள் உள்ளது என்று கூறினது போல வியப்பொன்றுமில்லை. ஸ்தாபனத்திற்கு எதிராக பேசுவது செல்வாக்கற்றது என்பதை நான் அறிவேன். ஆனால் அது மிருகத்தின் முத்திரை. அந்த காரியம்தான் நம்மை அதற்குள் கொண்டு செல்கிறது. அது மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுகிறது. கோபப்பட வேண்டும் என்பதற்காக நான் அதை கூறவில்லை. சகோதரரே, இது சத்தியமாக இருக்கிறபடியால் நான் அதை கூறுகிறேன். அந்த நாள் வரும். அப்பொழுது ஃபீனிக்ஸ் எழும்பும். ஒரு கால் நான் போய்விட்டிருக்கலாம், ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அது உண்மை. எப்படியாக அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அந்த செய்திகளை ஒரு ரூபகாரப்படுத்தி காரியங்களை முன்னறிவித்திருக்கிறார். ஒரு முறை கூட தவறி போகவில்லையே. நாம் ஏன் இருளில் தடுமாறுகிறோம்? ஜனங்கள் ஏன் மிகவும் தாமதமாகிவிடும் முன்னர் விழித்தெழுவதில்லை? இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் ஏற்கனவே அடையாளமிட்டிருக்கும் போது அது மிகவும் காலதாமதமாகிவிடும். அப்பொழுது அங்கே இல்லை. அப்பொழுது நீங்கள் அதை குறித்து வேறொன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த முறைமையில் சிக்கிக் கொள்வீர்கள். அதாவது நீங்கள் அந்த முறைமையால் முத்திரையிடப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஒளியினால் நிரப்பப்பட்டு உங்களை விடுதலையாக்கி மலையின் மேல் அமர்ந்துள்ள ஒரு மெழுகுவத்தியை போல உங்களை மாற்றக்கூடிய அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையான கிறிஸ்துவண்டை நீங்கள் ஏன் வரக்கூடாது? அது எவ்வளவு இருட்டா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? மற்றவர்கள் கவனியுங்கள். அது மிகவும் இருளா இருக்கும் போது இப்பொழுதுதான் அது பிரகாசிக்க வேண்டிய நேரமாய் உள்ளது. அப்பொழுதுதான் வெளிச்சம் நன்றாக பிரகாசிக்கிறது. அது இருளில் இருக்கும் போது நாம் எப்பொழுதும் இருளா இருக்கிற இடத்தில் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். தீர்க்கதரிசி எந்த ஜனங்களின் மேல் காரிரில் சூழ்ந்திருக்கும் என்று கூறினார். அது நிச்சயமாகவே சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது சந்திரன் ஒளியை பிரதிபலிக்க செய்தது எது என்று நாம் கண்டறிகிறோம். தேவன் முதலில் கரும்பலகையில் காண்பிக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய சொந்த பிரசன்னத்தினால் அதன் பின்னர் வானங்களில் அவர் அந்த அடையாளத்தை காண்பித்தார். அதன் பின்னர் போப் ரோமாபுரியில் இருந்து பாலஸ்தீனாவிற்கு சென்றார். சாதாரண கண்ணுக்கு ஜனங்கள் கூச்சலிட்டு மூங்குப்புற விழுந்து அந்த மனிதனை பணிந்தனர். அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து கொள்ளும் ஒரு ஊழியக்காரனாய் இருப்பதை காட்டிலும் அவருக்கு விரோதமாக ஒன்றுமில்லை. அவை யாவுமே ஒரே ஆவியாய் உள்ளன. ஜனங்கள் ஒரு காரியம் மாத்திரமே என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் மேல் காரியில் சூழ்ந்துள்ளது போன்று காணப்படுகிறது. செய்ய வேண்டிய காரியம் சபைக்கு சென்று ஒரு நல்ல நபராய் இருக்க வேண்டும். உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து சில ரகசியமான காரியங்களையும் நீங்கள் மறிக்கும் போது தேவன் திறவுகோலை சுழற்றி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவியை அவருக்கு மாற்றுவார். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் மறிக்கும் போது உங்கள் மேல் இருக்கும் அந்த ஆவி அந்த விதமாகவே நீங்கள் என்றென்றும் இருப்பீர்கள். நினைவிருக்கட்டும், பரிசேயர்கள் சதுசேயர்கள் போன்றவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்களாய் இருந்தனர். தேவன் ஒரு எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எரிச்சலுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்முடைய மனைவி தூய்மையான ஒரு கன்னியாக கற்புள்ளவளாக இருக்க விரும்புகிறார். உலகத்தில் ஒன்றுமே அவளுக்குள் இருக்காமல் முழுவதுமாக அவருடைய வார்த்தையை அவருடைய பாகமாக நாம் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்க வேண்டும். கோட்பாட்டின் ஒரு பாகம் அல்ல, வார்த்தையின் ஒரு பாகம் அல்ல, சபையின் ஒரு பாகம் அல்ல, மனவாட்டியின் ஒரு பாகம். சபை ஆக்கிரமிக்கப்படுத்தப்பட்டது. அது புறம்பான இருளுக்குள் செல்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் மனவாட்டி மேலே செல்கிறாள். இப்பொழுது ஜனங்கள் ஒரு சில வினாடிகள் மாத்திரம் இழுத்தெழுந்து அந்த மகத்தான காரியம் என்னவென்பதை உணர முடிந்தால் நலமாயிருக்கும். பெருமை அதை செய்கிறது. ஜனங்கள் உலகத்தின் ஏனையோரை போலவே செல்ல விரும்புகிறார்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஒரு ஸ்திரீ தன்னுடைய சவப்பட்டியில் படுத்திருக்கும் போது அவள் தன்னுடைய தலைமுடிக்கு ஒரு விதமான அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள விரும்புவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்க விரும்புகிறீர்களோ? அவள் ஒரு சவப்பட்டியில் அல்லது ஒரு மனிதன் அவ்வாறு படுத்து கிடந்தால் அவள் எப்படி உடை உடுத்தப்பட்டிருந்தாள் என்பதற்கு அவள் கவனம் செலுத்துவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் அண்டை வீட்டாரை பின்பற்ற வேண்டிய ஏராளமான காரியங்கள் உள்ளன. அல்லது ஏதோ ஒரு ஹாலிவுட் நட்சத்திரம், அல்லது சில நாகரீகங்கள், அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியம். நாம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இன்னும் அறித்திருக்கவில்லை என்பதேயாகும். சபைகளோடு உள்ள காரியம் என்ன? நாம் இருளில் இருக்கிறோம். இருளில் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் மேல் காரிருள் உண்டாயிருக்கும் என்றார். இப்பொழுது ஜனங்கள் மேல் ஒரு காரிருள் சூழ்ந்துள்ளது. இவை அனைத்தும் என்ன பொருட்படுத்துகிறது? இதன் பொருள் என்னவென்றால் உலகம் சந்திரனை மறைய செய்தது. ஏனென்றால் அந்த சூரியன் பூமியானது சூரியனின் நிழலுக்குள் சிக்கிக் கொண்டது. அது பூமியின் மேல் தன்னை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. உலகம் நிழலில் மூழ்கியது. சபையோடு உள்ள காரியமும் அதுதான். பிரஸ்பிடேரியன்கள், மெத்தோடிஸ்டுகள், பெந்தேகோஸ்தேக்கள் ஆகியோரோடு உள்ள காரியமும் அதுதான். அதுதான் நம் எல்லோரோடும் உள்ள காரியமாகும். நாம் பிரதிபலிக்க வேண்டிய ஒளியை உலகம் மூடிவிடுகிறது. அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு அதில் நுழைகிறது. அவை ஒன்றை ஒன்று கடந்து செல்லும் போது அதன் மீது இருளை விழ செய்கிறது. உலகமானது ஸ்தாபனத்தின் பெயரால், ஏதோ ஒரு கோட்பாட்டின் பெயரால் சபைக்குள்ளாக வந்து நாங்கள் மதவாதிகள், இதெல்லாம் இதெல்லாம் என்று கூறுகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நாளுக்காக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழும் வல்லமையை அது மறுக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே வெளிச்சம் இருக்க முடியும். நாம் அதை அறிவோம். தேவன் ஆதியில் வெளிச்சம் உண்டாக்கப்படுவது என்று கூறினார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் உரைத்திருந்த அவருடைய வார்த்தையின் ரூபகாரப்படுத்துதல். கருமை நிறம் கருமையாகிவிட்டது. உலகம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள பிரதிபலிப்போடு இடையே வந்தால் அதை கருமையாக்கிவிட்டது. அதுதான் இயற்கையில் அல்லது ஆவிக்குரிய நிலையில் சம்பவித்துள்ளது. அது இயற்கையில் சம்பவித்தது போல முன்னிடப்பட்டு நமக்கு கூறினது போல சரியாக அதுதான் சம்பவித்துள்ளது. இப்பொழுது அது எப்படி முடிவிலே வருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். வாலிபராகிய உங்களில் அநேகர் எப்படியாயினும் நீங்கள் அதை காணும் வரை நீங்கள் மிகவும் வயோதிகராக வேண்டியதில்லை. நீங்கள் இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகள் வாழ்ந்தால் நலமாயிருக்கும். எப்பொழுது சந்திரன் நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். லவோதிக்கேயா சபையின் காலத்தில் மற்ற எல்லா சபைகளிலும் லவோதிக்கேயா கடைசி வெதுவெதுப்பான சபை காலத்தில் கிறிஸ்து சபைக்கு வெளிப்புறத்தில் இருந்தார். வேதாகம வாசிப்பவர் எவரும் அதை அறிவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3. அவர் சபைக்கு வெளியே இருந்து தம்முடைய வழியை மீண்டும் உள்ளே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர் உள்ளே வந்தார் என்று ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் அவர் சிநேகித்தவர்களை எல்லாம் அவர் கடிந்து கொண்டு சிக்ஷித்தார். செய்தியானது அவர் நேசித்தவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கும். இப்பொழுது தட்டிக் கொண்டிருந்தார், உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருந்தார். இருளதை அடைத்தது. சரியாக என்ன சம்பவித்தது? பிரகாசித்துக் கொண்டிருக்கிற வெளிச்சம் சீக்கிரத்தில் முற்றிலுமாக அணைக்கப்படும். அவை யாவும் சென்று மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உருவாக்கும். அது என்ன பொருட்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். அதுவே முடிவு காலம். தேவன் ஆதியிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார். அதைத்தான் மீண்டும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறார். ஆதியிலே அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். எப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பே வெளிச்சம் இருக்க முடியாது. அங்கே வெளியே உள்ள அதே சூரியன் தேவனுடைய வார்த்தையாக ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் காரிருளும் பனியும் மூடுபனியும் பூமியின் மேல் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். எப்பொழுது வெளிச்சம் வரவில்லை என்றால் என்னவாகும்? அப்படியானால் பேசுவது அவருக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று கூறின போது அவருடைய வார்த்தை சரியானதா இருந்தது என்பதை ரூபகாரப்படுத்த வெளிச்சம் உண்டானது. அந்த ஒளியினால் நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒளியை இந்த சந்ததிக்கு ரூபகாரப்படுத்துவதே இன்றைக்கு சபையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே வெளிச்சம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒதுக்கப்பட்ட அளவு அவர்களுடைய நாட்களில் சம்பவித்தது. நாம் யாவரும் அதை அறிவோம். தீர்க்கதரிசிகள் காட்சியில் வந்தனர். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடம் வந்தபோது அதை புரிந்து கொண்டனர். ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் என்றால் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையுடைய ஒருவர் என்று பொருள்படுகிறது. அவர்கள் அதை எப்படி அறிந்திருக்கிறார்கள்? ஏனென்றால் அவன் வரப்போகும் காரியங்களை முன்னறிந்திருக்கிறார். அதன் பின்னர் ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்தில் வந்தது. இயேசு யோவானிடம் யோவானை குறித்து அவன் சிறிது காலம் பிரகாசமுள்ள பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான் என்று கூறினார். ஏன் ஏசாயா அவன் பிறப்பதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பே வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது என்றார். மல்கியா 3 அதிகாரம் இதோ எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு என் தூதனை அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளது. பாருங்கள், அவன் தான் ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்த அந்த வார்த்தையா இருந்தான். அந்த நாளுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாயிருந்த அவனே ஒளியா இருந்தான். ஏனென்றால் தேவன் அவனை குறித்து உரைத்திருந்த அதே வார்த்தையை அவன் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். இயேசு வந்தபோது யோவான், நான் இப்பொழுது மங்கி போக வேண்டும், அவர் காட்சிக்கு வர வேண்டும் என்றார். அவர் ஒளியாய் இருந்தார். காலங்கள் தோறும் எப்படியாய் தேவன் வரப்போகும் அந்த வேளையை குறித்து கூறினார். அந்த குருமார்கள் எப்படி அதை காண தவறினர்? அவர்கள் எப்படி தவறி போனார்கள்? அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் எவ்வாறு காண தவறினர்? அவர், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். சகோதரர்களே, அவர்கள் எப்படி அதை காண தவறினர்? அவர்கள் அதை செய்வார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே ஆகும். இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. அந்த காரிருள் ஜனங்களின் மேல் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இங்கே இருக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை இந்நாளில் வெளிப்படுத்தும்படிக்கு பங்கிட்டுள்ளார். அது மாத்திரமே நாம் பெற்றுள்ள வெளிச்சம். தேவன் அந்த வார்த்தையை யாராயிலும் வெளிப்படுத்த அனுமதிக்கப் போகிறார். யாரோ ஒருவர் அதை செய்யப் போகிறார். அவர் அதை வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அவர் எப்பொழுதும் செய்தது போலவே சரியாக கிரியை செய்கிறார். அவர் தம்முடைய கிரியையின் மாதிரியை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. என்ன சம்பவிக்கும் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைத்து அதன் பின்னர் அவர் யாரோ ஒருவரை அனுப்பி அதை ரூபகாரப்படுத்துகிறார். அது கோடிக்கணக்கானோரின் தலைக்கு மேல் செல்கிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் பூமியை இருள் சூழ்கிறது. ஜனங்கள் வெளிச்சத்தை காட்டிலும் இருளையே விரும்புகின்றனர். ஏனெனில் இருள் மிகுந்த இன்பம் கொண்டது. அண்மையில் நான் ஒரு ஹாலிவுட் நாடகத்தை பார்த்தேன். அதில் சூரியன் அஸ்தமித்த பிறகு ஜீவன் தொடங்குகிறது என்று கூறப்பட்டது. அப்பொழுதுதான் மரணம் துவங்குகிறது. இந்த இரவு விடுதிகள் மற்றும் அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஆதியிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார். அவர் எப்பொழுதுமே அதை செய்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் வருகிற வெளிச்சத்தை கொண்டு அதை அடுத்துகிறார். அவர் பூமியின் மறுபக்கத்துக்கு இருளை அடுத்துகிறார். அதுதான் இப்பொழுது சரியாக நிறைவேறப் போகிறது. பகலுக்கு சற்று முன்புதான் விடிவெள்ளி நட்சத்திரம் வரவிருக்கும் நாளை வாழ்த்துவதற்காக வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் அதன் ஒளியை காட்டுகிறார். வெளிச்சமும் இருளும் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. சபையும் அதனுடைய ஒழுங்கும் இந்நாளின் ஒழுங்கை எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்துவும் அவருடைய ஒளி, வார்த்தை, வாக்குத்தத்தமும் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லும். அது மாத்திரமே அவர்கள் செய்ய விடப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாளாய் இன்றைக்கு அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற அநேகருக்கு ஒரு புதிய நாளின் விடியலாய் உள்ளது. அநேக நல்ல உத்தமமான ஜனங்கள் இன்றைக்கு, அதுதான் அவர்களுடைய இருதயங்களை எரிக்கிறது. மரியாளும் யோசேப்பும் போன்ற அநேக நல்ல உத்தமமான ஜனங்கள் அவர்கள் பண்டிகையில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இயேசுவை காண தவறினர். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அவர் அவர்களோடு இருக்கிறார் என்று எண்ணி அதையே செய்கின்றனர். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பிழையற்றது என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக இந்த சிறு வெளிச்சத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். இந்த பிற்பகல் இங்கே கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறோம். அவர் கன்னி பிறப்பென்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் இங்கே பூமியின் மேல் சர்வ வல்லமை உள்ள தேவன் தங்கியிருந்த கூடாரமாக இருந்தார். வெறுமென ஒரு தீர்க்கதரிசி அல்ல, வெறுமென ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஆனால் தேவன் தாமே ஒரு மனிதனின் ரூபத்தில் வெளிப்பட்டார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நாங்கள் அதை நம்முடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், மார்த்தாள் அல்லது சரியாக கூறினால் மரியாளும் யோசேப்பும் இயேசு தங்களோடு இருப்பதாக நினைத்து அவர் தங்களோடு இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள். அது சரியாக இருக்க வேண்டும், அவர் நம்மோடு இருக்க வேண்டியவராய் இருக்கிறார் என்று எண்ணினர். ஆனால் அவர்கள் வருத்தகரமாக தவறாக புரிந்து கொண்டனர். அவர் அவ்வாறு இருக்கவில்லை. இன்றைக்கு அநேக நல்ல ஜனங்கள் அந்த விதமாகவே இருக்கின்றனர். அவர்கள் வேலையானது நெருங்கி வருவதைக் கண்டு ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் அவர்களோடு இருக்கிறார் என்று நினைத்து அவர்கள் போய் சபையில் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் போதகருடன் கைகுலுக்குகிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் என்று நினைத்து அவர் அவர்களுடன் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வழியில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட அல்லது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, மரியாளை போல, யோசேப்பை போல, பண்டைய உண்மையான உத்தமமான ஜனங்கள் அதே சமயத்தில் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றனர். இயேசு உங்களோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை உங்களுடைய ஜீவியம் நிரூபிக்கிறது. நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, அவர் இங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் இன்னமும் தம்முடைய பரலோகத்தில் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்பதை உங்களுடைய ஜீவியம் காண்பிக்கிறது. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுக்குள் வைத்திருக்கும் போது அப்பொழுது உங்களில் உள்ள அதே ஆவி அவருடைய வார்த்தையை மறுதளிக்க அதற்கு பதிலாக ஒரு கோட்பாட்டை எப்படி எடுத்துக் கொள்ள முடியும்? அதனால் அதை செய்ய முடியாது. அவர் தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதளிப்பதன் மூலம் தம்மையே தோற்கடிக்கப்படுவதாக இருக்கும். யாரோ ஒருவர் அதற்கு தவறான வியாக்கியானத்தை அளித்தார் என்பதற்காகவா நீங்கள் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்கள்? மற்றவர்களைப் போலவே உங்களாலும் வாசிக்க முடியும். உத்தமமாயிருங்கள். தாவீது, அவரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வையுங்கள் என்றார். நாம் இந்த புத்தாண்டை சந்திக்கும் போது நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அதை சந்திக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்றான். வார்த்தை எவ்வளவு பிழையற்றது என்பதை கவனியுங்கள். மரியாளும் யோசேப்பும். இப்பொழுது என்னுடைய அருமையான கத்தோலிக்க நண்பர்களே, மரியாள் தேவனுடைய தாய் என்று கூறினீர்கள். மரியாள் இயேசுவின் தாயாக கூட இருக்கவில்லை. தேவனுடைய தாயா இருப்பது ஒருவரும் இருக்கட்டும், அவள் எப்படி இருக்க முடியும்? சரி, அவர் ஒருமுறை கூட அவளை தாய் என்று அழைத்ததில்லை, இல்லவே இல்லை. அவர்கள் ஒருமுறை அவரிடத்தில் வந்து உன்னுடைய தாயாரும் சகோதரர்களும் வெளியே காத்திருக்கிறார்கள் என்றனர். அவர் தம்முடைய சபையோரை நோக்கி பார்த்து என்னுடைய தாய் யார், என் சகோதரர் யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்களை நோக்கி பார்த்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே என் தாய் என்றார். சிலுவையில் அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவர் அதே காரியத்தை கூட பேசினார். அவர் யோவானிடம், இதோ இந்த மனிதன், மகனே இதோ உன் தாய் என்றார். தாயே இதோ உன் மகன் என்றல்ல, ஸ்திரீயே இதோ உன் மகன். பாருங்கள், அவள் தேவனுடைய தாயாக இருக்கவில்லை. அவள் தேவன் உபயோகித்த ஒரு கடனமாக்கப்பட்ட கருப்பை, தேவன் மற்ற ஸ்திரீயையும் உபயோகிக்க ஒரு கருத்தை எடுத்துக் கொள்வதை காட்டிலும் அதிகமாக இல்லை. அவர் உங்களுடைய உங்கள் இருதயத்தின் கர்ப்பப்பையை உபயோகித்து தம்முடைய குமாரனை பிரகடனம் செய்வார். நீங்கள் அவரை அதை செய்ய அனுமதித்தால் பார்த்தீர்களா, தேவனுடைய தாய் அல்ல, மரியாளின் வித்தா இருந்தாலும் கூட ஒரு உணர்வு இருந்திருக்க வேண்டும். அவர் மரியாளின் வித்தாக கூட இல்லை. அது முழு காரியமும் சிருஷ்டிகராகிய தேவனாய் இருந்தது. முதலாம் ஆதாம் தகப்பனும் தாயும் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். இரண்டாம் ஆதாமும் அவ்வாறே இருந்தார். அதை காட்டிலும் குறைவான எந்த காரியமும் அவரை அவருக்கு இணையாக வைக்காது. அது உண்மை. அதே தேவன் அவர்தாமே வாசம் செய்யும் ஒரு சரீரத்தை சிருஷ்டித்தார். இப்பொழுது மரியாள் தேவனுடைய தாயா இருந்தால் அவள் எப்படி அங்கே நடுவு சென்றாள் என்று நாம் கண்டறிகிறோம். அவள், உன் தகப்பனும் நானும் கண்ணீரோடே உம்மை தேடினோம் என்றாள். கன்னிப்பிறப்பை வருதளித்தல், உன் தகப்பனாகிய யோசேப்பும் நானும் உம்மை தேடினோம். அந்த 12 வயது பையனை கவனியுங்கள். 12 வயது பிள்ளை. அங்குள்ள ஸ்தாபனங்களோடு நான் விவாதித்து என் பிதாவுக்கு அடுத்தவைகளை குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டார். எப்படி அவர் யோசேப்பின் வேலையை குறித்து உடன் இருந்திருந்தார்? அவர் தச்சன் கடையில் இருந்திருப்பார். யோசேப்பு அவருடைய தகப்பனாய் இருக்கவில்லை, தேவன் அவருடைய பிதாவாய் இருந்தார். என் பிதாவுக்கு அடுத்த வீழில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அங்கே 12 வயதில் அவர்களோடு கச்சரிந்த ஆசாரியர்கள் இருந்தனர். பள்ளியில் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அந்த ஞானத்தை குறித்து வியப்படைந்தனர். பாருங்கள், அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் பிறந்த போது அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் இன்னமும் வார்த்தையாயிருக்கிறார். கவனியுங்கள், வார்த்தை போலியானதை எடுக்காது. அவள், உன் தகப்பனும் நானும் கண்ணீரோட உம்மை தேடினோம் என்றார். என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டார். தம்முடைய சொந்த தாயை கடிந்து கொண்டாரா? ஏன், அவர் வார்த்தையாயிருந்தார். யாரோ ஒருவருடைய சிந்தையில் ஒரு கேள்வி இருக்கும். மரியாள் இங்கே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் நிழலிட்டு ஒரு குமாரனை பிறப்பித்தார் என்று அவர் ஒரு காலத்தில் கூறினார். அதன் பின்னர் யோசேப்பை பிதா என்று அழைக்கிறார். வார்த்தை பிழையற்றது, அது தவறி போக முடியாது. என் பிதாவுக்கு எடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா? அவர் பிதாவுக்கு எடுத்தவர்களை குறித்துதான் இருந்தார். யோசேப்பின் வேலை கதவுகள் மற்றும் தச்சனின் வேலை அல்ல. அவர் தம்முடைய பிதாவுக்கு எடுத்தவர்களை குறித்துதான் இருந்தார். அந்த நாளிலே அவர்கள் கொண்டிருந்த மதவாத அரசியலை சரிபடுத்தினார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா? ஆமையா, இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த அருமையான சபைகளில் அநேகர் அந்த சபை ஆலோசனை சங்கத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போய் இல்லை, அவர்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறார்கள். அது சரியாக செய்ய வேண்டிய காரியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நட்பாக, அருமையாக, ஏன் நாம் யாவரும் ஒன்று சேர முடியாது? ஏன் அவர்கள் யாவரும் அநேக ஆண்டுகளாக எல்லா மெத்தோடிஸ்ட்களை பாப்டிஸ்டாகவும் மற்றும் எல்லா பாப்டிஸ்டுகளை பிரஸ்பிடேரியன்களாகவும் ஆக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தையினர், அவர்கள் எல்லோரையும் பெந்தேகோஸ்தையினராக ஆக்க முயற்சித்துள்ளனர். உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆலோசனை சங்கமே உங்களுக்கான பதிலாய் உள்ளது. அதற்கு பதில், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று வேதம் கூறுகிறதோ அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சிநேகித சபைகள், ஆமையா, நல்லது. நாம் ஐக்கியம் கொள்வோம் என்ற ஒரு கூட்டிணைவாகும். வேதம் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய எப்படி ஒருமித்து நடக்க முடியும் என்று கூறியுள்ளது. அவர்களில் சிலர் கன்னிப்பிறப்பை மறுக்கின்றனர். 80% புரொடஸ்டன்ட் சபைகள் கன்னிப்பிறப்பை மறுக்கின்றனர். அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மறுக்கின்றனர். அவர்கள் அவருடைய வருகையின் அடையாளங்களை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை மறுதளிக்கின்றனர். அவர் நேற்றுமின்றி மாறாதவராய் இருக்கிறார் என்று அவர்கள் மறுதளிக்கின்றனர். ஒரு ஸ்திரீ ஒரு நாள் அவருடைய வார்த்தையின் ஒரு சிறு கட்டத்தை சந்தேகித்த காரணத்தால் தேவன் அந்த எல்லா குழப்பத்தையும் உலகத்தில் அனுமதித்திருக்கும் போது உங்களால் எப்படி சந்தேகிக்க முடியும்? சாத்தான் அவரிடம் சத்தியத்தை கூறினார். ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் கூறினார். ஆனால் அதுவே எல்லா தொல்லையும் உண்டாக காரியமாயிருந்தது. இப்பொழுது இந்த எல்லா மனவேதனையும் துக்கத்தையும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதன் ஒரு சிறு கட்டம் சந்தேகமாயிருந்தது. ஒரு சிறு கட்ட சந்தேகம் நம்மை உள்ளே கொண்டு செல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த காரணத்தினால் தான் இயேசு ஒரு தூய்மையான கற்புள்ள கன்னியைக்காக வருகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உலகத்தினால் அல்ல, ஆனால் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவள். ஓ, இந்த குழுவிற்குள் பிரவேசிக்க ஒரு சாத்தியம் உண்டு என்பதை அறிவது எவ்வளவு அற்புதமானது! நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள்? ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் போது மறைமுகமான ஏசு கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாகி மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவரோடு உயிர்த்தெழுந்து நீங்கள் அதை செய்வீர்கள். அதுதான் ஒரே வழி. இருள், பெரிய ஸ்தாபனங்கள், ஒரு மகத்தான மனிதர் குழு ஒன்று கூடி அதை குறித்து தங்களுடைய கருத்துக்களை அமைத்து அது தொடக்கத்தில் இருந்ததை போன்றே உங்களுக்கு மீண்டும் ஒரு திருப்பத்திற்குள்ளாக தள்ளுகிறது. அந்த விஷயத்தில் நம்பிக்கையே இல்லை, நீங்கள் வெறுமன போய்விட்டீர்கள். இந்த நட்பு சபைகளை பற்றி அவர்கள் அனைவரும் மிகவும் கிளர்ச்சி அடைந்ததாக தெரிகிறது. தேவன் அவர்களோடு இருப்பாரா என்று சிந்தித்து பாருங்கள். பாருங்கள், ஆலோசனை சங்கம் யாவரும் அங்கு கூடி 1000 வருட அரசாட்சி துவங்கப் போகிறது. மற்ற எல்லா கிறிஸ்தவ சபை அசைவுகளையும் மற்ற காரியங்களையும் செய்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிருகத்திற்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்கி ஒரு வல்லமையினால் அவர்களோடு சேர்ந்து கொள்ளாத ஸ்தாபனங்கள் மற்றும் இன்ன பிற ஸ்தாபனங்கள் மூடப்படும் என்கின்றனர். அது நடக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். நான் அதை இங்கே எழுதி வைத்துள்ளேன். அதே நாளில் நாம் கத்தர் 1933 அதை காணும்படி செய்தார். இங்கே அது சரியாக அந்த விதமாகவே உள்ளது. அது கூறப்பட்டுள்ள விதமாகவே அதே வழியில் வருவது. போப்பாண்டவர் எப்படி ரோமை விட்டு செல்வார் மற்றும் பல. இப்பொழுது அவர்கள் நல்ல ஜனங்கள், ஆனால் தவறாக உள்ளனர். யோசேப்பு மரியாளும் அருமையான ஜனங்களாக இருந்தனர், ஆனால் உண்மையாகவே தவறாக நினைத்திருந்தார். ஆனால் அது என்னவா இருந்தது? அந்த வார்த்தை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்க தேவன் ஒரு 12 வயது பையனை உபயோகித்தார். அது சரியாக என்னவா இருந்ததோ, அது முதலாவதாக அவர் கன்னிப்பிறப்பில் பிறந்தார் என்று கூறியுள்ளது. அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர்கள் சபைகளில் சேர்ந்து கொண்ட போது அவர் அவர்களோடு இருந்தார் என்று எண்ணிக்கொண்டனர். ஆனால் அது அவ்வாறு இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது அந்தகாரம். என்னால் இன்னும் ஒரு மணி நேரம் அதன் பேரில் தரித்திருக்க முடியும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேறப்பட்ட அழைக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வருகின்ற இந்த ஆண்டில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சமாதானம். நேரம் வந்துவிட்டது. உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னரே நான் அங்கே இருந்திருந்தால் கீழே நோக்கி பார்த்து முழு காரியத்தையும் கண்டிருந்து பிதாவானவர் இடத்தில் நீ எந்த நாளில் ஜீவிக்க விரும்புகிறாய் என்று கேட்டிருந்தால் நான் இப்பொழுதே என்று கூறியிருப்பேன். எதுவே அந்த வேலையாயிற்றே. மனவாளரின் வருகைக்கு சற்று முன்னர் இதுவே சபையானது வந்துள்ளதிலேயே மகத்தான நேரமாயுள்ளது. ஓ, ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான சபையானது அக்னிமயமானதாக இருக்க வேண்டும். அவர்கள் மத்தியில் சுவிசேஷ வெளிச்சம் ரூபகாரப்படுத்தப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, ஏனென்றால் ஒளி உங்களிடத்திற்கு வந்துள்ளது. இந்த நாளின் வெளிச்சம் ஏசாயா அவனுடைய நாளின் ஒளியாக இருந்தான், நோவா அவனுடைய நாளின் ஒளியாக இருந்தான். ஏன்? அவர் வார்த்தையை வெளிப்படுத்தி இருந்தார். சுவிசேஷம், இந்த நாளுக்கான வேதாகம வார்த்தைகள், என் நாளின் வெளிச்சம். நாம் ஜீவித்துக் கொண்டிருப்பது என்னே ஒரு மகிமையான நேரம். இப்பொழுது காலை வணக்கம் என்பது சமாதானத்தை குறிக்கிறது. இருள் கூடிக்கொண்டிருக்கிறது, அது எதற்காக கூடுகிறது? வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். ஏசாயா 61 எழுமி பிரகாசி, ஒளி உங்களிடத்துக்கு வந்திருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் என்னால் ஷலோம் என்று கூற முடிகிறது. ஒளி உங்களிடத்திற்கு வந்துள்ளது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு தேவனுடைய சமாதானம். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர்களை அழைத்து அதற்காக நியமித்தார். மற்றவர்கள் அதை ஒருபோதும் காண மாட்டார்கள். அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிய மாட்டார்கள். வேதம் அபர்ணமாய் கூறியுள்ளது. இயேசு, என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் வரும் என்றார். அங்கே யூதா சென்று கொண்டிருந்தான். வெளிச்சம் இங்கே பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவனுடைய இதயத்தில் கருமையான விதை இருந்தது. பல பரீட்சை வந்தபோது இருள் வெளிப்பட்டது. இங்கே ஒரு எளிய வயோதிக ஸ்திரீ இருந்தால், இங்கே முன்னால் முற்றிலும் இருளடைந்திருந்தால், ஆனால் இங்கே கீழே ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்து இருந்தது. வெளிச்சம் வந்தபோது அது இருளை சிதறடித்து அது வெளிப்பட்டது. மேசியா வரப்போகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு காண்பிப்பார். இயேசு, நானே அவர் என்றார். ஆனால் யூதாஸ் அதை சந்தேகித்து அதே சமயத்தில் ஒளியில் நடந்து கொண்டிருக்க வேண்டியவனாய் இருந்தான். பாருங்கள், இங்கே வெளிச்சம் ஏற்றுவது முக்கியமல்ல. இங்கே கீழே விடும் வெளிச்சம் தான் கணக்கிடப்படுகிறது. இங்குள்ள ஒளியானது நடந்து ஐக்கியம் கொள்ளுதல் மற்றமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும். ஆனால் உண்மையான தேவனுடைய வல்லமை உள்ளே வரும்போது அது இந்த மரித்த வித்திற்கு திரும்ப வர முடியாது. அது ஒரு ஸ்தாபனத்தில் பிரதிபலிக்கும். ஆனால் அது இங்கே பின்னால் ஒரு அசலான முன்குறிக்கப்பட்ட வித்து. அந்த வெளிச்சம் இங்கே இறங்கி வந்து எல்லா இருளையும் உங்களிடத்திலிருந்து அகற்றி உங்களை கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் வைக்கிறது. அவரே உலக தோற்றத்திற்கு முன்னரே உங்களுக்கு ஜீவனை அளித்தவராய் இருந்தார். இல்லை என்றால் தேவன் என்ன கூறினாரோ அதை நீங்கள் ஒருபோதும் காணமாட்டீர்கள். இப்பொழுது முன்குறிக்கப்பட்ட வித்தாகிய உங்களுக்கு ஷலோம், ஆமேன். தேவனுடைய சமாதானம் உங்கள் மீது தங்கி இருக்கும். ஏனென்றால் நாம் இப்பொழுது முடிவுக்கு அருகில் இருக்கிறோம். நாம் முடிவிற்கு அருகில் இருக்கிறோம். நாம் அந்த குழுவை குறித்து சிறிது நேரம் பேச போகிறோம். ஷலோம், தேவனுடைய வெளிச்சம் வந்துவிட்டது. இந்த நாளுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தின் வெளிப்படுத்தல்களை நீங்கள் காணும்படியாக வார்த்தை வெளிச்சம் மீண்டும் ரூபகாரப்படுத்தப்படுகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நினைக்கிறீர்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாளை குறித்து அவைகள் சாட்சி பகர்கின்றன. இந்த நாளின் வெளிச்சம் என்ன? இந்த நாளுக்காக வேதம் என்ன வாக்குத்தத்தம் செய்துள்ளது? இது எந்த நேரம் என்று பாருங்கள். யோவானை விசுவாசிக்காததற்காக இயேசு அவர்களை கடிந்து கொண்டதில் வியப்பொன்றுமில்லை. அவன் ஒளியாயிருந்தான். ஏனென்றால் அவன் வருவான் என்று தீர்க்கதரிசி கூறினான். அங்கே அவன் வெளிப்படுத்தப்பட்ட ஒளியாயிருந்தான். அவர்கள் அதை காணவில்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவனை மேசியா என்று எண்ணினர். அவர்கள் வேறு ஏதோ காரியத்தை நினைத்தனர். இது வேறொன்றாக இருந்தது. அவர்கள் அதை காண தவறினர். இயேசுவே வாரும். இரண்டு விளக்குகள் ஒரே நேரத்தில் பிரகாசிக்க முடியாது. ஒரு சபை வெளிச்சமும் தேவனுடைய வெளிச்சமும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்க முடியாது. அது சபை வெளிச்சத்தை அணைக்கும் தேவனுடைய வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கும் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையின் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாகிய தம்முடைய ஒளியிலிருந்து தேவன் சபையை வேறுபடுத்திக் கொண்டிருக்கிறார். நண்பனே, அதுதான் சத்தியம். நீங்கள் அதை விசுவாசிக்க விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருந்து அது அவ்வாறானதா அல்லது இல்லையா என்பதை கண்டறியலாம். காத்திருக்க வேண்டாம். உள்ளே பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் இப்பொழுதே உள்ளே செல்வது நல்லது. அது ரூபகாரப்படுத்தப்படும் போது வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. இந்நாளுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படும் வரை அப்பொழுது வெளிச்சம் அல்ல, அது இருக்க முடியாது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று கூறின போது சூரியனே வரவில்லை என்றால் அங்கே ஒளியின் அடையாளமே கிடையாது. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று கூறிய போது வெளிச்சம் உண்டானது. தேவன் ஒரு மேசியாவை வாக்களித்த போது மேசியா வந்தார். அப்பொழுது அவருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. அவர் அந்த வேளையின் ஒளியாய் இருந்தார். அவர் நோவாவுக்கு வாக்குத்தத்தம் செய்த போது, அவர் மற்றவர்களுக்கு வாக்குத்தம் செய்த போது அவர்கள் அந்த வேளையின் வெளிச்சமாக இருந்தனர். இன்றைக்கு இந்த வேளைக்கான வெளிச்சம் உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் உள்ளது. அவருடைய வார்த்தை இந்நாளுக்காக வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளது. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நான் பிதாவிடத்திற்கு போகிறேன். அவர் செய்ததை காட்டிலும் மகத்தான கிரியைகள் பெரிய காரியங்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். அது தாழ்மையாக தென்படுகிறது. அது ஜனங்களுடைய தலைக்கு மேலே செல்வது போன்று தென்படுகிறது. பாருங்கள், அவர் பூமியில் இருந்த போது உங்களால் எப்படி பெரிய கிரியைகளை செய்ய முடிந்தது. நான் அதை அநேக முறை அதிகமாக என்று மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனால் அதே காரியம்தான், பெரிய இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று அவர் பரிசுத்த யோவான் 14:12 கூறினார். நீங்கள் கவனித்தீர்களா, அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற செய்த போது அவர் முதலில் தண்ணீரை எடுத்தார். ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட பொருளை அதை திராட்சரசமாக மாற்றினார். அவர் 5000 பேரை போஷித்த போது அவர் ஒருமுறை தண்ணீரில் நீந்திய ஒரு மீனை எடுத்து அதை பிட்டு அதை கொடுத்தார். சிருஷ்டிப்பை பெருக்கினார். அவர் ஒரு காலத்தில் கோதுமையாக இருந்து அப்பமாக சுடப்பட்டதை எடுத்து அதை பிட்டு அதை நீட்டி கொடுத்து அதை ஜனங்களிடம் கொடுத்த பின் அது மீண்டும் திரும்பி வந்தது. சிருஷ்டிப்பை பெருக்கினார். ஆனால் கடைசி நாட்களில் சிருஷ்டிப்பின் எந்த அடையாளமும் இல்லாத நிலையில் எப்படியாயினும் அவர் அதை பேசி சிருஷ்டிக்கிறார். ஆதியில் இருந்த அதே தேவனாய் இருப்பதை காண்பிக்கிறது. அவரால் அணில்களை சிருஷ்டிக்க முடியும். அவர் என்ன வேண்டுமானாலும் சிருஷ்டிக்க முடியும். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். வார்த்தை பிழையற்றது. அது வெளிப்படுத்தப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்கள் இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். பெருக்கிக் கொள்ளாமல் பேசி சிருஷ்டித்தல். அவர் வாக்குத்தத்தம் செய்த போது இப்பொழுது வார்த்தையில் கவனியுங்கள். அப்படியானால் நாம் எங்கே எங்கே இருக்கிறோம்? நாம் எந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நேரம் என்பது என்ன? எல்லா நேரத்திலும் உள்ளது போன்று தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதல். நீங்கள் 7 சபை காலங்களை குறித்த செய்தியை பெற்றுள்ளீர்கள். அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு புறப்பட்டு சென்றன என்பதையும் அவைகளை பின்தொடர்ந்த ஜீவன்களையும் சரியாக கவனியுங்கள். அது சீர்திருத்தக்காரர்களின் காலத்தினூடாக வந்து சேருவதை ஒவ்வொரு காலத்திலும் சரியாக வார்த்தை என்ன கூறுகிறதோ அப்படியே அது இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே பரிசுத்த ஆவியானவர் வேதம் கூறின விதமாகவே என்றைக்கும் வெளிப்படுத்துவார். நாம் வானங்களிலும் பூமியிலும் நிழலிடுவதையும் ஆலோசனை சங்கங்களும் மற்ற காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறதையும் காண்கிறோம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் இந்த நாளுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தம்மை வெளிப்படுத்துகிறது நாம் காண்கிறோம். நாம் ஒரு அற்புதமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்கான வார்த்தையை கேட்கும்படியா உலக தோற்றத்திற்கு முன்னரே தெரிந்து கொள்ளப்பட்டு வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் கொண்ட உங்களுக்கு ஷாலோ. நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு வரப்போகும் ஒரு மோசமான ஆண்டாகும். நீங்கள் அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு முன்னால் அது ஒரு மகத்தான உலகமாய் இல்லை மகத்தான நாளா, இப்பொழுது வரப்போகும் மகத்தான ஆண்டு புத்தாண்டாய் இருக்கும். ஒரு புதிய பக்கம் திருப்புவதற்காக அல்ல. அநேக ஜனங்கள் புத்தாண்டில் ஒரு புதிய பக்கத்தை திருப்ப முயற்சிக்கிறார்கள், அடுத்த நாளே அதை திருப்பி விடுகிறார்கள். அன்று நாள் காலையில் நான் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு சிறு கதையை போன்றிருந்தது. அதிகாலையில் எழுந்து வெளியே சென்று காலை செய்தித்தாளை வாங்க வந்த தனது கணவரிடம் ஒரு பெண் கூப்பிட்டாள். அவர் காலை செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் கூறினார், அவள் புதிய செய்தி ஏதாவது உள்ளதா என்று கேட்டாள். அதற்கு அவர், இல்லை, ஒரே காரியம், வித்தியாசமான ஜனங்கள் மாத்திரமே என்றார். இன்றைக்கும் ஏறக்குறைய அந்த விதமாகவே உள்ளது. அதே காரியம், நாம் ஒரு புதிய ஸ்தாபனத்தை அதே பழைய உபதேசத்தை பெற்றுள்ளோம். அதை அரவணைத்துக் கொண்டு யாரோ ஒருவர் அதை இந்த பக்கமாகவோ அல்லது அந்த வழியாகவோ ஒரு சிறு கட்டமாக செல்ல செய்கிறார்கள். இது ஒரு புதிய நாள். அல்லேலூயா. இது நாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாளாகும். காரிருள் பூமியில் மேல் படுகிறது. நமக்காக ஒரு புதிய நாள் இருக்க வேண்டும். ஆ, உண்மையாகவே அவர் அதை செய்கிற விதமாகவே அதை செய்ய வேண்டும். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு திரும்பி இந்நாளுக்கென வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை கண்டு நீங்கள் பகல் வெளிச்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நாள்காட்டியை மாற்றுவது நேரத்தை மாற்றாது, அது நாள்காட்டியே மாற்றுகிறது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். தாவீது செய்தது போல உங்களுடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் வையுங்கள். எப்படி சகோதரன் பிரணாம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் வையுங்கள். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரை நம்புங்கள். அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். தாவீது, அவருடைய காலம் என் கரத்தில் உள்ளது. எல்லா நேரத்திலும் அவரில் நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் அவரையே நம்பியிருங்கள். தாவீது எதிர்காலத்தை வைத்திருந்தது யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த காரணத்தினால்தான் அவரால் இதை கூற முடிந்தது. ஒருவர் மாத்திரமே எதிர்காலத்தை உடையவராய் இருக்கிறார், அது தேவன். எனவே அவர் எதிர்காலத்தை உடையவராய் இருக்கிறார், அவர் உங்களை பற்றிக் கொள்ளட்டும். சரி, சில ஜனங்கள், ஆனால் சகோதரன் பிரணாம், நான் முயற்சித்திருக்கிறேன் என்று கூறுகின்றனர். ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். பொறுமையே நற்பண்பு. பொறுமை என்பது பரிசுத்த ஆவியின் நற்பண்பு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நீங்களோ, நான் எப்படி இனிமேல் காத்திருக்க முடியும் என்று கேட்கலாம். தொடர்ந்து காத்திருங்கள். நீங்கள் நிற்க உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு நில்லுங்கள். பாருங்கள், அப்படியே நிற்கவும். நான் அதை எப்படி செய்ய போகிறேன், நில்லுங்கள். அது சத்தியம் என்றும் அவர் கூறினார். அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் அது சம்பவிக்கும். அவர் அவ்வாறு கூறினார். அவரது வாக்குப்பண்ணினார். அவரது வாக்குப்பண்ணி இருந்தால் அது நிறைவேறப் போகிறது. அவ்வளவுதான். அதை வீணாக்க முடியாது. எனவே இப்பொழுது நினைவிருக்கட்டும், வரப்போகும் இரட்சகரை குறித்த தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக் கொண்டார். தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற 4000 ஆண்டுகள் எடுத்துக் கொண்டார். ஆனால் அது எப்பொழுது சம்பவிக்கப் போகிறது என்பதை துவக்கத்தில் இருந்தே அவர் அறிந்திருந்தார். வேறு யாரும் செய்யவில்லை. அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார். அது சம்பவித்த போது ஜனங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அறியாத அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தனர். அதே காரியம் மீண்டும் நிகழாமல் இருந்தால் அது எப்பொழுதுமே தவறி போவதில்லை, இருபுறமும் எப்பொழுதுமே தவறுவதில்லை. இந்த ஆண்டுகளில் அவர் என்ன செய்தார்? அவருடைய வருகையின் மாதிரிகளை அவர் காண்பித்தார். அவர் அதை யோசேப்பில் காண்பித்தார். நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறார், தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்படுகிறார். ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவனாய் இருந்தான், ஏனென்றால் அவன் தரிசனங்களை கண்டான். மற்றவர்கள் தரிசனங்களை காணவில்லை. அவர்கள் கோத்திர பிதாக்களாய் இருந்தனர், ஆனால் அவர்கள் தரிசனங்களை கண்டு சொப்பனங்களுக்கு அர்த்தம் உரைக்கவில்லை. ஆனால் அவர்கள் அவனை குறித்து பொறாமை கொண்டனர். அவன் ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். கொல்லப்பட வேண்டிய பள்ளத்தில் இருந்து எழுப்பப்பட்டு பார்வோரின் வலது பாரசத்தில் அமர்த்தப்பட்டிருந்தான். அவன் சிங்காசனத்தை விட்டு சென்றபோது எக்கால சத்தம் துணித்து தெண்டரிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்றனர். இயேசு சரியாக என்ன செய்தாரோ அப்படியே தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தை விட்டு செல்லும் போது ஏக்காலங்கள் முழங்கும், முழங்கால்கள் யாவும் முடங்கி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவண்டை அறிக்கை பண்ணும். சரியாக அவர் அதை தாவீதின் மாதிரிகளில் காட்டினார். அவர் மேலே இருந்த போது புறக்கணிக்கப்பட்ட ஒரு ராஜா எருசலேமை நோக்கி பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக, நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. காலங்களின் ஊடாக அவர் அதை முன்னடையாளங்களில் காண்பித்தார். என்றோ ஒரு நாள் கடைசி மாதிரி நிறைவேறும் என்பதை அறிந்திருந்தும் அவருடைய வாக்குத்தத்தம் மன்னப்பட்ட மேசியாவின் முழு வெளிப்படுத்துதலும் அங்கிருக்கும். முழு வாக்குத்தத்தம் வந்தபோது அவர் அதை மாதிரியாக்கினாலும் நாளுக்கு நாள் வருடா வருடம் அவர் அதை மாதிரியாக்கினார். அது உண்மை நிலைக்கு வந்த போது அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர் அதே காரியத்தை செய்திருக்கிறார். அதை மாதிரியாக காண்பித்து சபை காலங்களிலும் மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஜனங்கள் காரியங்களில் இருக்கின்றனர். அவர்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை என்பது போன்று தென்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வருத்தமான காரியம், இங்கே உள்ள வாலிபன் அருமையான பெரிய நேர்த்தியான உருவமுள்ள ஒரு நபரை தன்னுடைய தலைமுடியோடு அவன் பெண்கள் செய்வது போன்று அதை சுருட்டிக் கொண்டு அரை மிருதுவான ஆடைகளை அணிந்து ஒரு பெரிய நீண்ட பின்னப்பட்ட கம்பளி சட்டையை கீழே தொங்கவிட்டு ஊதாநிற காலணிகளை அணிந்திருந்தால் என்னவாகும்? ஆண்மைத்தன்மை கொண்டதா? ஓ என்ன, ஒரு மனிதனை அழைப்பது என்ன ஒரு பயங்கரமான காரியம், ஒரு மனிதனை அழைப்பது என்ன ஒரு காரியம். அது உண்மை. ஏதோ ஒரு ஸ்திரீ அழகாய் அழகாய் கருதப்பட்டு ஒரு மனிதனுடைய கால் சட்டையுடன் வெளியே வந்து அவளுடைய வாயில் ஒரு சிகரெட் மற்றும் குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடி, ஒரு பெண்ணை அழைப்பது என்ன ஒரு காரியம். இயேசு மரியாளை ஸ்திரீ என்று அழைத்தார். அந்த விதமாக கூட அழைக்கப்படக்கூடாது, வெறும் பெண். கவனியுங்கள், அந்த நேரம் ஏன் சில சமயங்களில் தாங்கள் உத்தமமானவர்கள் என்று உரிமை கோரும் ஜனங்கள், ஆனால் ஒரு காரியருளானது அவர்களை இதில் பிடித்துள்ளது. அவர்கள் அந்த விதமாக இருப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஏசாயா 6 அதிகாரத்தை வாசித்து கடைசி நாட்களில் ஸ்திரீகள் அந்த விதமாக செய்யக்கூடாதா என்று கண்டறியுங்கள். அவர்கள் என்னவாக இருப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளதோ அவ்வாறே அவர்கள் இருப்பார்கள். அது தேவனுடைய வார்த்தையாயுள்ளது. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தை குறித்து எரேமியாவும் மற்றும் பல்வேறு பட்டவர்களும் பேசினர். ஏனென்றால் அவர்கள் ஆதி முதல் முடிவை கண்டனர். எனவே நாங்கள் இந்த காரியங்களையும் ஜனங்களின் மேல் காரியங்களையும் காண்கிறோம். ஆம், தேவனுக்கு 1000 வருடங்கள் தேவைப்பட்டது. மாதிரிகள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் காட்டுகிறது. முடிவிலே அவர் வந்தபோது அவர்கள் அவரை அறியாதிருந்தனர். அவர் யோசேப், தாவீது, எலியா மற்றும் அங்கிருந்த யாவரிலும் சித்தரிக்கப்பட்டார். அவர் அவர்களோடு சித்தரிக்கப்பட்டார். ஆயினும் அவர்கள் ஏன் அதை காணவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கே சரியாக வேதத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறப்பார் என்று இருந்தது. அவர் எப்படியாய் ஒரு கன்னியிடத்தில் பிறக்க வேண்டியவராய் இருந்தார் என்பதை நாம் வேத வாக்கியங்களில் கண்டறிகிறோம். ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாள். அப்பொழுது அவர்கள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுகிறார்கள். அவர்கள் ஏன் அவரை கொன்றனர்? அவர் தன்னை தேவனாக்கி கொண்டபடியால் அவர் தேவனாக இருந்தார். நிச்சயமாக அவர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர் தேவனுடைய குமாரன் என்று கூறி தம்மை தேவனாகவும் தேவனுக்கு சமமானவர் என்றும் கூறினார். ஏன் அவர் அவ்வாறே இருந்தார்? அவர் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அதிசயமானவர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறியுள்ளது. அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை? அவர் நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறியதில் வியப்பொன்றும் இல்லை. அவர்கள் நாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்றனர். நீங்கள் மோசேயின் சீஷர்களாக இருந்தால் நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள். மோசே என்னை குறித்து எழுதினான் என்றார். அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. அழகான இயேசுக்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் செல்லும் போது வேளையானது மீண்டும் ஜனங்கள் மீது வந்துவிட்டது. அது உண்மை. இந்த மகத்தான பெரிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை இன்னும் அதிகமான இருளுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. தேவன் அதை தம்முடைய வார்த்தையில் வானங்களில் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிகழும் காரியங்களை சரியாக அந்த மணி நேரத்திற்கும் நிமிடத்திற்கும் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்னர் அவர்கள் தொடர்ந்து அதே விதமாகவே நடக்கின்றனர். அவர்களால் அதற்கு உதவி செய்ய முடியாது என்பது போன்று காணப்படுகிறது. நல்ல ஜனங்கள், ஆமையா, அவர்கள் அப்போது செய்த அதே காரியத்தை இப்பொழுதும் செய்கிறார்கள். நாம் காலத்தின் சிருஷ்டிகளாயிருக்கிறோம். தேவ நித்தியத்தின் சிருஷ்டிகளாயிருக்கிறார். தேவ நித்திய சிருஷ்டியாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் துவங்கவே இல்லை, அவர் ஒருபோதும் முடிவதில்லை. ஆகையால் ஏன் உங்களை அவருக்கு அர்ப்பணிக்க கூடாது? இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தின் சந்தோஷத்தினால் மேலே நோக்கி பிரகாசியுங்கள். நண்பர்களே, ஏன் ஜனங்களால் அதை காண முடியவில்லை? கவனியுங்கள், நான் உங்களுடைய சகோதரன், நான் உங்களை நேசிக்கிறேன். அதை பொறுத்துக் கொள்வது எனக்கு எளிதாக இருக்காதா? எப்போது நான் தொடர்ந்து சென்று ஓ பாருங்கள், நான் இதன் பேரில் ஒப்புரவாகவே, நான் ஒப்புரவாகவே என்று கூற முடியுமா? நான் அதிலிருந்து வெளியே உருவாக்கப்படவில்லை. இல்லை ஐயா, அது வார்த்தையா இருக்கும் போது அது வார்த்தையா இருக்கிறது. உண்மையான காரியத்திற்காக நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆம் ஐயா, அது அருமையாயிருக்கும். நிச்சயமாக நீங்கள் முதுகில் அதிகமாக தட்டி கொடுக்கப்படுவீர்கள். ஆனால் அந்த எலும்பான விரல்கள் அந்த நாளில் நான் நின்றிருக்க என் முகத்தை சுட்டிக்காட்டி உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் நீர் எங்களுக்கு அதை கூட தவறிவிட்டீர் என்று கூறும் போது நான் என்ன செய்வேன்? இல்லை, நான் பவுலை போல இருப்பேன். தேவனுடைய ஆலோசனை முழுவதையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் உங்களுக்கு அறிவித்தேன். எந்த மனிதனுடைய இரத்தப்பழியும் என்மேல் இல்லை. அது இருக்கும் இடத்திற்கு அது செல்லட்டும். அது சத்தியமாக இருக்கிறது. தேவனதை அறிந்திருக்கிறார். அவர் அதை ஆதரித்து அது சத்தியம் என்று கூறுகிறார். எதற்கு சகோதரன் பிரணாமிடம் திரும்பவா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வது முட்டாள்தனமாக இருக்கும். கிறிஸ்துவண்டை திரும்புங்கள். அவர் வார்த்தையாயிருக்கிறார். கிறிஸ்துவண்டை திரும்புங்கள். பிரமாணங்களில் இருந்து விலகி செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய கோட்பாட்டை ஆரம்பித்தாலும் எனக்கு கவலை இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது நீங்கள், அது தேவனுக்கு ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது இல்லை. சதுசேயரும் பரிசேயரும் உங்களுக்கு முன்பிருந்தே தொடங்கி ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டனர். ஓ, நீங்கள் பரிசுத்தாவி குறித்த உங்களுடைய அட்டாட்சியை வெவ்வேறு செயல்களின் மேல் வைக்க முயற்சிக்கிறீர்கள். நான் பரிசுத்தாவியின் வெளிப்படுத்தல்களை விசுவாசிக்கிறேன். அது என்ன செய்கிறது? பெந்தேகோஸ்தேயினர் அந்நிய பாஷைகளில் பேசுவதே பரிசுத்த ஆவியின் ஆரம்ப அத்தாட்சி என்று கூறுகின்றனர். சூனியக்காரிகளும் மந்திரவாதிகளும் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஒரு மானிட மண்டை ஓட்டிலிருந்து ரத்தத்தை குடித்ததையும், தீர்க்க தரிசன முறைக்கு தேவன் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்று மறுதளிக்கிறதையும் நான் கண்டிருக்கிறேன். நான் மந்திரவாதிகளின் முகாம்களில் இருந்திருக்கிறேன். அங்கே அவர்கள் மேஜையின் மேல் ஒரு பென்சிலை வைத்து அதை மேலும் கீழும் குதிக்க செய்கிறார்கள். அந்நிய பாஷைகளில் எழுதி அதற்கு அர்த்தம் உரைக்கிறார்கள். அது உண்மை. அதற்கு ஒரு காரியமும் கிடையாது. ஆயினும் தேவன் தம்முடைய ஜனங்கள் மூலமாக அந்நிய பாஷைகளில் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் அதன் பேரில் அதிக அழுத்தம் கொடுத்து அர்த்தமுறைப்பவர் இருக்க வேண்டும், அது ஏன் சபைக்கு ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அப்படியானால் மற்ற ஜனங்களாகிய நீங்கள் ஆவியின் கனிகளை அந்த விதமாகவே நாம் அறிவோம். அன்பு, சந்தோஷம், அந்த விதமாகத்தான் நாம் அத்தாட்சியை பெற்றுள்ளோம் என்று கூறுகிறீர்கள். அப்படியா? அப்படியானால் கிறிஸ்தவ விஞ்ஞானம் உங்களை எல்லாம் தோற்கடித்து விட்டது. பெந்தேகோஸ்தைகள், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகளாகி நீங்கள் ஒருமித்து சேர்த்துக் கொள்வதை காட்டிலும் அவர்கள் அதை அதிகமாக உபயோகிக்கின்றனர். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். நான் உங்களுக்கு ஆவியின் கனிகளை காண்பிக்கட்டும். நீங்கள் அதற்கு இனிமேல் செல்ல முடியுமா என்று பார்க்கட்டும். நாம் இயேசுவை எடுத்துக் கொள்வோம். நான் கூறப்போகும் இந்த வார்த்தைகளுக்காக தேவனே என்னை மன்னியும். நான் ஒரு நிமிடம் அவருக்கு எதிராக திரும்ப போகிறேன். உங்களுக்கு காட்ட இங்குள்ள இந்த மனித ஆலோசனை சங்கத்தையும், இந்த பிற்பகல் இங்கே இந்த மனித ஆலோசனை சங்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயன்மி நசரேயனாகிய இயேசு என்னும் நாமத்தை கொண்ட ஒரு வாலிபனவர் இங்கே இருக்கிறார். அவருடன் எந்த சம்பந்தமும் வைத்திருக்காதீர்கள். யார் முதலில்? நம்முடைய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? தேவன் அன்பாயிருக்கிறார். நீங்கள் பிறந்தபோது முதலில் உங்களோடு இருந்தவர் யார்? உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியர். அது உண்மை. உங்களுக்கு தேவையா இருந்த போது, உங்களிடம் பணம் இல்லாதிருந்த போது உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தது யார்? உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியன். சரியாக நீங்கள் பிரியப்போவதா இருந்த போது உங்களுடைய தோளின் மீதும் தாயின் தோளின் மீதும் கையை வைத்து ஜெபித்து உங்களை தேவனிடம் திருப்பினது யார்? உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியன். நீங்கள் உங்களுடைய அண்டை விட்டாரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது உங்களோடு சேர்ந்து நின்று உங்களை ஐக்கியத்தில் ஒன்று சேர்த்துக் கொண்டு வந்தது யார்? உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியன். அது உண்மை. நீங்கள் அப்பால் கடந்து செல்லும் அந்த நாளிலே உங்களுக்கு அந்த கடைசி வார்த்தைகளை கூறப்போவது யார்? அது யார்? அவர்கள் உங்களை அங்கேயே கடத்தி அழுக விடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியன் வந்து உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு அனுப்புகிறார். உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இந்த நபரை குறித்து என்ன? அப்படியானால் பாருங்கள், அவர் எந்த பள்ளியிலிருந்து வந்தார்? உங்களுடைய அன்பான வயோதிக ஆசாரியன் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. அவருடைய பாட்டனார் ஒரு ஆசாரியன், அவருடைய கொள்ளு பூதத்தா ஒரு ஆசாரியன். அவர் தன்னுடைய முழு நேரத்தையும் ஸ்தாபனத்தில் வைத்திருந்தார். அவர் வார்த்தைக்கு பயிற்றுவிக்கப்படுகிறார். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆவியின் கனிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தயவு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், புரிந்து கொள்ளுதல், நீடிய பொறுமை. பாருங்கள், ஆவியின் கனி எந்த இயேசுவை குறித்து என்ன? அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் எந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்ததாக ஒரு வார்த்தை கூட நம்மிடம் இல்லை. அவர் செய்கிற எல்லாமே நாம் கட்டியுள்ள பள்ளிகளை கிழித்தீரிய முயல்வதே ஆகும். அங்கே அதிக ஆவியின் கனி இல்லை. அப்படித்தானே? அவர் இங்கே ஏழை வணிகர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் என்ன செய்தார்? அவர்கள் ஆடுகளை வளர்ப்பதில்லை. எனவே மனிதன் ஒரு ஆட்டை கொண்டு வரும்படியாக அவர்கள் அங்கே ஒரு சிறு தொழுவத்தை வைத்துள்ளனர். அந்த ஏழ்மையான வர்த்தகர் அவர் ஒரு ஆட்டை காணிக்கையாக அளிக்க விரும்புகிறார், ஏனெனில் அது தேவனுடைய தேவையாயுள்ளது. அவன் தன்னுடைய ஆத்மாவிற்காக பலி செலுத்தும்படியாக அந்த வியாபாரிக்கு விற்கும்படியாக அவன் செம்மறியாட்டை உள்ளே கொண்டு வருகிறான். இந்த நசரேயனாகிய இயேசு என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய மேசைகளை உதைத்து எரிந்தார். சிறிது தோலை எடுத்து அதை பின்னி ஆசாரியர்களை அங்கிருந்து அடித்து விரட்டினார். உங்களுடைய தெய்வமான வயோதிக ஆசாரியனை புள்ளியுள்ள ஒரு பாம்பு ஒரு மாய்மாலக்காரன் என்று அழைத்தார். இப்பொழுது நீங்கள் அதை ஆவியின் கனி என்று அழைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. அப்படியானால் உங்களுடைய ஆவியின் கனியானது எங்கே இறங்குகிறது? நீங்கள் இறக்கங்களை குறித்து சிந்தித்து பார்க்கையில் அவர் அங்குள்ள திரளான ஜனங்களினூடாக சென்று, திரளான ஜனங்கள் படுத்து கிடந்தவர்கள், குருடர்கள், குணமானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சூம்பினவர்கள், சப்பாணிகள், நொண்டிகள், இவர்களில் ஒருவரையும் சுத்தமாக்காமல் இரக்கத்தினால் நிறைந்தவர், மாம்ச சிந்தை கொண்ட ஜனங்கள் அதை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். வேதவாத கருத்தரங்கள் அதை போதிக்கிறதில்லை. அது ஒரு வெளிப்பாடு. நிச்சயமாக ஆவியின் கனி அங்கே விழுகிறது இல்லையா? அந்த ஆசாரியர்கள் 10 மடங்கு ஆவியின் கனியை உடையவர்களாயிருந்தனர். எது சரி என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டதன் வெளிப்படுத்துதல் இந்த வேளையின் வெளிச்சம். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படும் போது அதை விசுவாசிப்பதே பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியாயுள்ளது. அவர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். அவர்களில் சிலர் அதை மறுதளித்து அதை குறித்து நகைத்து அவரை ஒரு குறி சொல்பவர் என்றும் ஏதோ ஒரு பொல்லாத ஆவி என்றும் அழைத்தனர். அந்நிய பாஷைகளில் பேசுவதற்கு அத்தாட்சி உண்டு, கனிகளின் அத்தாட்சி உண்டு. எழுதப்பட்ட வார்த்தையை மனிதன் விசுவாசிப்பது மாத்திரமே அத்தாட்சியாகும். அது ரூபகாரப்படுத்தப்படும் போது அதன் வெளிச்சத்தில் நடந்து செல்லுங்கள். இயேசு இந்த வேலைக்கான வெளிச்சமாயிருந்தார். ஏனென்றால் அவர் இந்த வேலைக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாயிருந்தார். அவர்களுக்கு அவனமாக கூற முயன்றனர், ஆனால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமாக இருளில் இருந்தார்கள். அது இன்றைக்கும் இப்பொழுதும் அவ்வாறே உள்ளது. இப்பொழுது நாம் காலத்தின் சிருஷ்டிகளாயிருக்கிறோம். உங்களுடைய வழிகளை அவரிடத்தில் ஒப்புவியுங்கள். அவர் எதிர்காலத்தை சரியாக கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் வார்த்தையில் இருக்கிறபடியால் நாம் அவரை காண்கிறோம். இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை அவர் ரூபகாரப்படுத்துவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை சந்திரனில் உள்ள அடையாளங்களில் காண்கிறீர்கள். நீங்கள் அதை சபைகளில் காணலாம். நினைவிருக்கட்டும், நீங்கள் சபையில் என்று கூறினீர்கள். அதற்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே ஒரு நிமிடம், சந்திரன் சபையை குறிக்கிறது. எருசலேம் உலகிலேயே மிகவும் பழமையான சபை நகரமாக அறியப்படுகிறது. மெல்கிசேதேக் அந்த பட்டணத்தில் இருந்து வந்தவர். சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, எருசலேமின் ராஜா, அது உண்மை. உலகத்திலேயே மிகவும் பழமையான நகரம். அது ஒரு சந்திரனாய் இருந்தது. அங்கே நியாயப்பிரமாணம் நிறுவப்பட்டது போல இதோ இந்த புறஜாதி இருளின் அலை அதன் மேல் வந்து கொண்டிருந்தது. அவர் புறஜாதி யுகம் முடியும் அளவும் சபையானது எருசலேமின் மதில்களை மிதிக்கும் என்றார். இதோ அவள் இருக்கிறாள். நாம் அதற்குள் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பெயர் வில்லியம் பிரணாம் என்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவள் திரும்பி செல்ல போகிறாள். ஆம் ஐயா, நம்மால் அதை காண முடிகிறது. அவள் நிழலிடப்பட்டிருக்கிறாள், முன் நிழலிடப்பட்டிருக்கிறாள், முன்னறிவிக்கப்படுகிறாள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வெளியே அழைக்கிறது. அவர்கள் தொடர்ந்து செல்லுகையில் மற்றவர்களோ இருளில் தடுமாறுகின்றனர். சரி, இப்பொழுது அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டதை நாம் காண்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் அவர் இன்றைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி இருப்பாரானால் அது என்னவா இருக்கிறது? வருடம் என்ன கொண்டு வருகிறது என்பதை குறித்து எனக்கு என்ன கவலை? அடுத்த வருடம் நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? நான் இன்றைக்கு ஜீவித்தாலும் அல்லது இன்றைக்கு மரித்தாலும் எனக்கு என்ன கவலை? அவர் வாக்குத்தத்தம் செய்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றும் ரூபகாரப்படுத்தப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாக்குத்தத்தம் செய்த பிறகு இன்றைக்கு அவரால் அதை செய்ய முடிந்தால், அது 100,000 ஆண்டுகள் கழித்திருந்தாலும் என்று இயேசு காணக்கூடிய சரீரத்தில் பூமிக்கு திரும்பி வருவார். ஒரு சபைக்காகவும் ஒரு மீட்கப்பட்ட மனவாட்டிக்காகவும் அவளை இங்கிருந்து கொண்டு செல்லவே, என்ன வந்தாலும் போனாலும் நாகரீகங்கள் என்னவா இருந்தாலும் தொடருங்கள் என்று கூறி ஜனங்கள் முழு இருளில் அலைந்து திரிந்து அவர்கள் விசுவாசிக்க விரும்பும் எதையும் விசுவாசிக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகையால் நான் அவரிடத்தில் எதிர்காலத்தை நம்பியிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, நாளை என்ன வைத்திருக்கிறது என்பதை நான் அறியேன். ஆனால் நீர் நாளையை வைத்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். அவருடைய வார்த்தை ஒரு பெரிய இசைக்கருவியின் இசை போன்றுள்ளது. உங்களில் எத்தனை பேர் ஒரு இசைக்கருவி இசையை கேட்டிருக்கிறீர்கள்? சரி, எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். எப்போது நினைவிருக்கட்டும், ஒரு நாடகத்தில் இசை இசைக்கப்படுவதே ஒரு இசைக்கருவி இசை என்று பொருள்படும். எனக்கு அது சரியானது என்று நான் நினைக்கிறேன். ஒரு இசைக்கருவி இசை, பேதுருவும் ஓனாயும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் எப்படி பழகி வந்தார்கள் என்பது பழைய கதை. நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி அவர்கள் முரசை எடுத்து அந்த சிறு மரக்கொத்தி பறவையைப் போல குத்திக்கொண்டு பேதுரு வெளியே செல்லும் போது ஓனாய் உருமுகிற சத்தமும் கொம்புகளின் சத்தமும் ஒரு இசைக்கருவியின் இசை. எப்பொழுது நீங்கள் ஒரு இசைக்கருவி இசையை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்களுக்கு ஒரு பெரிய அமளியாகவே இருக்கும். அது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை யாவுமே அடையாளங்களினாலும் சாடை வகைகளாலும் செய்யப்படுகிறது. ஆனால் அது இந்த இசைக்கருவி இசையில் ஒரு நாடகமாக செயல்படுகிறது. எப்பொழுது நாம் கவனித்தால் ஒரு இசைக்கருவி இசையை இசையமைப்பவர் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதனுடைய மாற்றங்களை அறிந்து என்ன சம்பவிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஒவ்வொரு அசைவையும் முடிவு முதல் துவக்கம் வரை, துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? அதை எழுதினவர் அவர் இதை ஏற்றுகிறார். அவர் ஒவ்வொரு சிறு சந்திப்புகளையும் அறிந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு இணைப்பையும் அறிந்திருந்தால் அதை இயக்கும்படி இயக்குநரும் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் அதில் உங்களுடைய கோட்பாட்டை எப்படி திரித்துக் கூறப் போகிறீர்கள்? அந்த குச்சியின் ஒரு சிறு தவறு அந்த அடையாளம், ஒரு இணைப்பில் ஒரு சிறிய தவறான அடையாளம் முழு இசைக்குழுவையும் தவறடைக்க செய்து முழு இசைக்கருவி இசையையும் பாழாக்கிவிடும். எப்பொழுது அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இசையமைப்பாளரும் இயக்குநரும் ஒரே ஆவியில் இருக்க வேண்டும். ஆகையால் தான் ஊழியக்காரனும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய மகத்தான இசைக்கருவி இசையை அவர் காலம் முதற்கொண்டு இசைத்து வருகிறார். வார்த்தையின் பேரில் ஊழியக்காரர் இங்கே நோக்கி பார்த்து இது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீ அதை இந்த விதமாக செய்ய வேண்டும் என்றால் அதை தாளிசை கூறுகிற விதமாகவே அவர் செல்ல வேண்டும். அந்த விதமாகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த விதமாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வார்த்தை கூறுகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்கே ஒரு கோட்பாட்டை சேர்த்து விடுவீர்களானால் நீங்கள் அந்த முழு காரியத்தையும் குழப்பி விடுவீர்கள். அது நாடகத்தை சரியாக உருவாக்க செல்ல வேண்டும். இசையமைப்பாளர் என்ன கூறினாரோ இயக்குனர் அதை அப்படியே இசையமைக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், அவை யாவும் அடையாளங்களினால் செய்யப்படுகின்றன. சரியான விதமான ஒரு சத்தத்தை கொடுக்க அது சரியான விதமான அடையாளமாக இருக்க வேண்டும். பவுல் எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் யார் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறினார். இப்பொழுது வேதாகமத்தை எழுதி இசையமைத்த தேவனை நீங்கள் பாருங்கள். அது முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாய் உள்ளது. அவர் காலத்தின் மாற்றங்களை அறிந்திருந்தார். அவைகளை இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் காலத்தின் அடையாளம் சரியாக வேதாகம அடையாளங்களோடு செல்ல வேண்டும். அல்லேலூயா! என்னே 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 என்னே! ஓ சகோதரனே சகோதரியே, உலகத்தோடு உள்ள காரியம் என்ன? நான் ஏன் பைத்தியக்காரனாய் இருக்கிறேன்? எங்கோ ஏதோ தவறு உள்ளது. இசைக்கருவியின் இசை தாளுடன் இசைந்திருக்கவில்லையே. பிரசங்கிக்கப்பட வேண்டிய வெளிப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்கும் போது அவர்கள் சபை கோட்பாட்டையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயக்குநர்களிடம் ஏதோ கோளாறு உள்ளது. அப்பொழுது முழு குழுவும் குழப்பமடைந்து அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவை அனைத்தும் என்ன நடந்தது, இது என்ன செய்தது, என்ன இது சம்பவிக்கிறதா, இது அது எப்படி சம்பவித்தது, வேடிக்கையானவை. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிதறுதல், ஏனென்றால் அது ஒருபோதும் வார்த்தைக்கு இசைவாக வரவில்லை. அதுதான் நம்முடைய நாம் அழைக்கிற கடைசி நாள் எடுப்பதோடு உள்ள காரியம். அதுதான் நம்முடைய பெந்தேகோஸ்தே செய்தியோடு உள்ள காரியமாய் உள்ளது. நாம் வேதாகமத்தை விட்டுவிட்டோம். அவர்கள் அங்கே முன்பு செய்தது போலவே சென்று ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். அவள் தாளத்தை தப்பவிட்டாள். தேவனே இரக்கமாயிரும், நான் அதை ஆழமாக பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அது அப்படியே இருந்ததால் நான் அதை விரித்து திறந்து ஊற்ற முடியும். ஏன் சகோதரனே சகோதரியே, அது இசைவாக இருக்க வேண்டும் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? இயக்குனர் வார்த்தையோடு இருக்க வேண்டும். அது ஒரு காரியத்தை கூறும் போது வேறொன்றை கூறாதே, அது தவறான அடையாளத்தை அளிக்கும். அப்பொழுது அந்த முழு காரியமும் தாளம் தவறி போய்விடுகிறது. அது உண்மை. தேவனுடைய வார்த்தை ஒரு மகத்தான அருதாபமாக சரியாக கூறினால் ஒரு இசைக்கருவி இசையாக இருக்கிறது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர் துவங்கினது போன்றே நீங்கள் இசையில் துவங்க வேண்டும். நீங்கள் அவரோடு துவங்க வேண்டும். கவனியுங்கள், அதனுடைய தாளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சபையில் சேர்ந்து கொண்டேன் என்று கூறுகிறீர்கள், அது தாளம் அல்ல. நான் அவனமே செய்தேன், அது தாளம் அல்ல. நான் பீடத்தண்டை சென்று நான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். சாத்தானும் அதே காரியத்தை செய்கிறான், அது தாளம் அல்ல. பாருங்கள், நீங்கள் தாளத்தில் இருந்து வெளியேறுகிறீர்கள். என்ன நடந்தது? யாரோ ஒரு இயக்குனர் உங்களிடம் கரங்களை குலுக்கி உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள், எங்களுடைய சங்கத்தில் எங்களுடைய ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். நீங்கள் முழுவதுமாக தாளத்தில் இருந்து வெளியேறி விடுகிறீர்கள். அப்பொழுது உண்மையான காரியம் இங்கே ஒரு சிறு கூட்டத்திற்கு மத்தியில் சம்பவிக்க துவங்கும் போது நீங்கள் சரி அதை குறித்து என்ன, அவர்களை இசைவாக இல்லை என்று கூறுவீர்கள். வார்த்தைக்கு திரும்பி சென்று யார் இணக்கமற்றவர்கள் என்று பாருங்கள். தேவன் என்ன வாக்குத்தம் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். அதை குறித்து இசையமைப்பாளர் என்ன கூறினார் என்று பாருங்கள். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கூட்டத்தில் வைத்திருக்கிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் உலகம் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சபையானது ஒரு பிரகாசமான பிரகாசிக்கும் நட்சத்திரமாக காணப்பட வேண்டியதாக இருக்கும் போது ஒரு மலையின் மீது ஒளிரும் ஒரு ஒளி, அதை எந்த மனிதனும் மிஞ்ச முடியாது, அதை எந்த மனிதனும் கண்டனம் செய்ய முடியாது. மேலும் இன்றைக்கு அது உலகத்தின் நகைப்புக்குரிய இடமாய் உள்ளது. ஏனென்றால் இயக்குநர்கள் அதை இசையமைப்பாளருக்கு இசைவாக அமைத்துக் கொள்ளவில்லை. நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? அவர்கள் அங்கு இல்லாத காரியங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசை கலைஞர்களுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சபையானது, அவர்கள் யாவரும் ஒரு குழப்பத்தில் உள்ளனர். நாம் இந்த எல்லா காரியங்களை குறித்தும் அநேக வருடங்களாக பேசி அதை கண்டித்தும் எப்பொழுது அதனோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ, எங்கோ ஏதோ தவறு உள்ளது. கவனியுங்கள், அவர் செய்த விதமாகவே நீங்களும் இசைகள் துவங்கி அதனுடைய தாளத்திற்குள்ளாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவர் துவக்கத்தில் அதை செய்த விதத்தை பாருங்கள். மத்திய காலத்தில் அவர் அதை செய்த விதத்தை பாருங்கள். அவர் இப்பொழுது அதை செய்கிற விதத்தை பாருங்கள். எப்பொழுதும் அதே விதமாகவே உள்ளது. இயக்குனர் அதை எப்படி செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் அதை செய்யவில்லை என்றால் அவர் உங்களை ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலும் சுட்டி காட்டினார். ஒரு இயக்குனரும் அதை ஒருபோதும் செய்ததில்லை. ஒரு இயக்குனர் உங்களை வார்த்தைக்கு எப்பொழுதும் சுட்டி காண்பிப்பார். பண்டைய தீர்க்கதரிசிகள் வார்த்தையை சுட்டி காட்டினர். அவர்கள் வார்த்தையாக இருந்தனர். அவர்கள் வார்த்தையின்படி வாழ்ந்தனர். அது என்ன செய்தது? தேவனை வெளிப்படுத்தினது. அது அந்த நாளுக்கான எழுதப்பட்ட வார்த்தையை உயிர்ப்பித்தது. ஏனென்றால் அது அவர்களிடத்தில் வந்தது. அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது அவர்களுடைய கண்மலையாய் இருந்தது. அல்லேலூயா! தேவனுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை உண்மையான விசுவாசிக்கு ஷலோம், சமாதானம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்பது வார்த்தையின் வெளிப்பாடு. ஒருவர், சரி, நீர் ஒரு மகத்தான மனிதர், நீர் மோசை போன்றிருக்கிறீர், நீர் ஒரு மகத்தான மனிதன், நீங்கள் அதுவல்லது. ஆனால் வெளிப்பாடு, நீர் தேவனுடைய குமாரன் என்று கூறியுள்ளது. மேலும் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் மேல் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்றார். அது என்ன? அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை இன்னமும் தேவனாயிருக்கிறது. என்றைக்கும் மாறாத அவர். அவர் இருந்த வண்ணமாகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசேயும் எலியாவும் இயேசுவும் என்றைக்கும் அதே தேவன். இயேசு கிறிஸ்து ஏற்ற வேண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 கூறுகிறது. பாருங்கள், அவர்கள் உங்களை ஒரு குழுவிற்கு ஒருபோதும் சுட்டிக்காட்டவில்லை. அவர்கள் உங்களுக்கு ஒரு நபரை சுட்டிக்காட்டினர். ஒரு வார்த்தையை, தேவனை உங்களுக்கு சுட்டிக்காட்டினர். சகோதரன் பிரணாம், நான் எங்கிருந்து துவங்குவது? சிலுவையில், அவரோடு சிலுவையில் துவங்குங்கள். மனம் திரும்பி வார்த்தையை விசுவாசியுங்கள் என்று வேதம் கூறியுள்ளது. அதன் பின்னர் மற்ற வார்த்தையின் தாளத்தினூடாக பின்பற்றுங்கள். நீங்களோ, சரி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். வார்த்தையின் தாளத்தின்படி தொடர்ந்து பின்பற்றுங்கள். மனம் திரும்பதிலே அடையாளம் கண்டுகொள்வதில் முதல் காரியம் என்றால் அதை செய்யுங்கள். அதுவே உங்களுடைய முதல் படியாகும். வார்த்தை கூடுகிற இடத்தில் உங்களுடைய அடுத்த அடியை வையுங்கள். தொடர்ந்து 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 அவரோடு அணிவகுத்து சென்று கொண்டிருங்கள். நீங்கள் தேவனுடைய இசைக்கருவி இசையின் ஒரு பாகமாக இருந்தால் தாளத்தை மீறாதீர்கள். வார்த்தையின் தாளத்தை மீறாதீர்கள். சரி, ஏன் இது ஏன் சம்பவித்தது? நான் முயற்சித்தேன். சகோதரன் பிரணாம், அவர்கள் என்னை வெளியேற்றின போது நான் என்ன செய்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் பட்டினி கிடந்து மறிக்க விரும்புகிறேன் என்று கேட்காதீர்கள். ஏன் என்று கேட்காதீர்கள். அவர் தாளத்தையும் அது எப்படி மாற வேண்டும், அது என்ன இணைப்புகளை உண்டாக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். ஆமையா, அது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் தாளத்தை அறிந்திருக்கிறார். ஏன் என்று கேட்காதீர்கள். அதை விசுவாசியுங்கள். தேவன் சரித்திரத்தின் காலத்தினூடாக ஒவ்வொரு காலத்திலும் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையோடு தேவனுடைய வல்லமையால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு வரும்போது அதை கொண்டு தாளத்தை ஒருபோதும் மாற்ற தவறவில்லை. நோவாவி நாட்களில் அவருடைய வார்த்தையின் தாளமும், நோவாவி நாட்களில் அவருடைய வார்த்தையின் தாளமும், மோசேயின் நாட்களில், எலியாவின் நாட்களில், யோவானின் நாட்களில், தாவீதின் நாட்களில், இயேசுவின் நாட்களில் தொடர்ந்து அவர் வார்த்தையின் தாளத்தை சரியாக தொடர்ந்து வைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் மீறவே இல்லை. அவர் சரித்திரத்தினூடாக வந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து அதை கண்டு அதை விசுவாசித்தது அதனோடு அந்த தாளத்தில் சரியாக விடுகிறது. மற்றவர்கள், நல்லது, ஆனால் சபை கூறுகிறது என்கின்றனர். அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் அதற்கு பிறக்கவில்லை. நீங்கள் வார்த்தைக்குள்ளாக பிறந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆமையா, ஒவ்வொன்றும் அதனதன் காலத்தில் உள்ளது. நீங்களோ, சரி சகோதரன் பிரணாம், நான் உங்களுக்கு சொல்லுவேன், என்னால் முன்னோக்கி பார்க்க முடியாது என்று கூறலாம். அப்படியானால் மேல் நோக்கி பாருங்கள். நீங்கள் மேல நோக்கி பார்த்தால் அவரை காண்பீர்கள் என்று தேவன் வாக்களித்துள்ளார். ஷலோம், சமாதானம். தேவனுடைய சமாதானம் உங்களிடத்தில் தங்கியிருப்பதாக. நீங்களோ, அப்படியானால் சகோதரன் பிரணாம், மற்றவர்கள் ஏன் என்னை குறித்து பரிகசிக்கிறார்கள், மற்றவர்கள் என்னை குறித்து கேலி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் நீண்ட தலைமுடியை உடையவளாய் இருக்கிறேன் என்றும், நான் பண்டைய நாகரிகம் கொண்டவள் என்றும் ஸ்திரீகளிடம் கூறுகிறார்கள். அந்த மனிதனோ, நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறபடியால் நீ இனிமேல் எங்களோடு ஐக்கியம் கொள்ள மாட்டாய், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது நீங்கள் என்ன மற்றும் என்ன என்று நம்புகிறீர்கள். வார்த்தை சரியாக அந்த விதமாகவே எழுதப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது அதை ஆதரிக்க தேவன் கூட கடன்பட்டவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே இருக்கிறார். அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் ஏன் பரிகசிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள்? தேவன் ஒரு எரிச்சல் உள்ள தேவன். நினைவிருக்கட்டும், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக பாடுபடுதல் அவருடைய கிருபையின் பெருகிய வழிகளாயிருக்கிறது. நீங்கள் அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக பாடுபடும் போது அது வளர்ந்து வரும் வழிகளாகும். 10-12 வயதுடைய ஒரு சிறு குழந்தைக்கு எப்படி வலி ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்த அம்மா, என் கைகள் வலிக்கின்றன, என் கால்கள் முதலின வலிக்கின்றன என்று கூறும். அது வளர்ந்து கொண்டிருக்கும் வழிகளாகும். அந்த பிள்ளை சில நல்ல ஊட்டச்சத்துக்களை பெற்றுள்ளதை அது காண்பிக்கிறது. அவன் வளர்ந்து வருகிறான். யாராவது உங்களை பரிகசிக்க துவங்கும் போது, அவள் பண்டைய நாகரிகமானவள், அவரை பாருங்கள், அவர் ஓ நான் உங்களுக்கு கூறுவேன், அவர் வழக்கமாக என்று கூறுகிறார்கள். சரி, நினைவிருக்கட்டும், அது வளரும் வழிகள். அந்த துன்புறுத்தல் உங்களுக்கு நன்மையாய் உள்ளது, அது வளரும் வழிகளாகும். ஓ ஆம், அவர் சிலுவைகளையும் குறுக்கு வழிகளையும் இணைப்புகளையும் அனுமதிக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக நம்மை பரிபூர்ணப்படுத்த அவர் எப்பொழுதுமே அதை செய்கிறார். அந்த காரியங்கள் சம்பவிக்க அவர் அனுமதிக்கிறார். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? அவர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பிற்காக உங்களை பரிபூர்ணப்படுத்த அவர் அதை செய்கிறார். அதுவே உங்களுடைய வளர்ந்து வரும் வேதனையாயுள்ளது. அவர் தானியேலுக்கு அந்த விதமாக செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் எபிரேய பிள்ளைகளுக்கு அக்கினி சூளையில் செய்தார். அக்கினி சூளை என்ன செய்தது? அக்கினி சூளையானது கட்டப்பட்டிருந்த கட்டுகளை மாத்திரமே எரித்து போட்டது. அவ்வளவுதான் சூளை செய்தது, கட்டுகளை அவிழ்க்க செய்தது. சில சமயங்களில் நம்மை விட்டு உலகத்தின் கட்டுகளை தகர்த்தெறிந்து உங்களை உலகத்திற்கு வெளியே கொண்டு செல்ல சோதனைகள் தேவைப்படுகின்றன. நீங்கள் முதலில் உங்களுடைய கோட்பாட்டில் இருந்து உங்களை வெளியே எடுக்க வேண்டியிருக்கலாம். மனிதன் ஆற்றில் மூழ்கிக்கொண்டிருப்பது போல நீங்கள் அந்த மனிதனிலிருந்து ஆற்றை வெளியே எடுப்பதற்கு முன்பு நீங்கள் அவனை ஆற்றிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் தேவன் சில சமயங்களில் செய்ய வேண்டும். ஒருமுறை அவர்கள் உங்களை வெளியே எரியட்டும், அப்பொழுது அவர்கள் உங்களிடத்திலிருந்து உலகத்தை வெளியே எடுத்து விடுவார்கள். முதலில் உங்களை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். சில நேரங்களில் இந்த வளர்ந்து வரும் வழிகளே அதை செய்கின்றன. ஓ ஆம், தேவன் ஒவ்வொரு புத்தாண்டிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மேல் இருக்கிறார். இந்த வருடத்திற்காக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை நிறைவேற்றும்படியாக இந்த வருடம் அவர் அதன் மேல் இருக்கிறார். அது என்னவா இருந்தாலும் அவர்கள் செய்தது போல நான் எதிர்காலத்தில் அவருடைய சித்தத்தின் மையத்தில் சரியாக இருக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை போல அவன் தன்னுடைய குறுக்கு வழியை சந்தித்த போது அவன் அதை எப்படி செய்வான் என்பதை அறியாதிருந்தான். தேவன் அவனிடம் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்கப் போகிறேன் என்றான். அதற்காக அவன் 25 ஆண்டுகள் காத்திருந்தான். முடிவிலே குமாரன் வந்தான். அப்பொழுது தேவன், இப்பொழுது இந்த குமாரன் மூலமாய் நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கப் போகிறேன், அவனை இங்கே கொண்டு சென்று கொல், அவனை கொண்டு போய் கொல் என்றார். அவன் 25 வருடங்களாக காத்திருந்த அதே காரியத்தை அடித்து போட வேண்டியதாயிருந்தது. அவனை மேலே கொண்டு சென்று கொல். ஆபிரகாம் ஒருபோதும் கவலைப்படவில்லை, அது அவனை ஒருபோதும் தொல்லைப்படுத்தவில்லை. அவன் விரல்களை எடுத்து அதை ஒரு சிறு கடதையின் மேல் வைத்து தன்னுடைய மகனை கொண்டு சென்றான். அதை வலி செலுத்த மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றான். ஏனென்றால் ஆபிரகாம் அவனை மரித்தோரிலிருந்து ஒருவனாக பெற்றுக் கொண்டான் என்பதை அறிந்திருந்தான். சாராளின் கர்ப்பம் செத்து போய்விட்டிருந்தது. அவன் மரணத்தன்மையாயிருந்தான். எனவே அதற்கு வழியே இல்லை. அந்த பையன் அவன் 100 வயதுடனாயிருந்தான், அவளுக்கு 90 வயது. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின்படி வந்தான். வாக்குத்தத்தம் பண்ணின அதே தேவன் நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று கூறினார். 25 ஆண்டுகள் கழித்து அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டனர். அவனை பலி செலுத்தும்படி தேவன் அவரிடத்தில் கூறியிருந்தார். தேவனால் அவனை எழுப்ப முடியும். ஆமென். சகோதரர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் நன்றாக உணர்கிறேன், நான் பக்தி பரவசம் அடைகிறேன். எனவே நான் எவ்வளவு நன்றாக உணர்கிறேன், இந்த ஒரு காரியத்தை நான் அறிவேன், அவர் அவனை மீண்டும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நாம் இந்த வேளையில் கலப்படமற்ற ஒளியின் வார்த்தையின் பேரில் நிற்போம். இந்த சந்ததி வரும்போது இந்த சந்ததிக்கு எதிராக பிரகாசிக்கும் ஒளிகளாக தேவன் நம்மை எழுப்புவார். ஆமென். அவர் தென் தேசத்து ராஜஸ்திரி தன் சந்ததியோடு நியாயத்தீர்ப்பில் எழும்பி இந்த ஒன்றை கண்டனம் செய்வார். ஏனென்றால் அவள் பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்கவும் வந்தாள். மேலும் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. எப்படியாய் அந்த சிறிய ராணி, ஒரு அஞ்ஞானி, அந்த ஒளியைக் கண்டு பாலைவனத்தின் வழியாக பல மைல்கள் தூரம் எப்படி வந்தாள்? சாலமோனின் ஞானத்தை கேட்க 3 மாதங்கள் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து வந்தாள். அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் அவருக்கு ஒரு மாதிரியாக, ஒரு உருவகமாக இருந்தார். அதன் பின்னர் அங்கு வந்து வெஸ்லி, லூத்தர் மற்றும் அங்கிருந்த மற்ற ஸ்தாபனங்கள் இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவர்கள் அதனூடாக நடந்து செல்கின்றனர். ஓ சரி, ஏனென்றால் புத்தாண்டு தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க தீர்மானியுங்கள். வார்த்தை கூறுகிறபடி நடவுங்கள். நாம் இப்பொழுது முடிவுக்கு வரும்போது மற்றவர்களைப் போலவே அவர்கள் வார்த்தையை கண்டபோது தெரிந்து கொள்ளப்பட்ட வித்தும் அவர்களுடைய நாட்களில் அவ்வாறு நடந்தார்கள். அவர்கள் அதற்கு என்ன செய்தனர்? அவர்கள் மற்ற காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்தாயிருந்ததால் அவர்களில் சஞ்சரித்தனர். ஏனென்றால் அவர் தவறாத வார்த்தையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஓ என்னே, அன்று நாள் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபன ஜனங்களின் நிகழ்ச்சி நிரலை கேட்டேன். திரு எச் எம் எஸ் ரிச்சர்ட்ஸ் அந்த வருடத்துக்கான புத்தகத்தை அவர் எழுதிவிட்டார் என்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு நான் முரண்பட விரும்பவில்லை. ஏழாம் நாள் ஆசிரிப்புக்காரனாக இருக்கிறபடியா, ஏழாம் நாள் ஆசிரிப்புக்கார உபதேசத்தை நான் ஏற்கவில்லை என்றாலும், ஆனால் நான் நிச்சயமாகவே அந்த மனிதனை விரும்புகிறேன். ஆனால் நான் அவருடன் இணங்கவில்லை. அது HMS ரிச்சர்ட்ஸின் புத்தாண்டிற்கான புத்தகமாக இருக்கலாம். ஆனால் புத்தாண்டிற்கான என்னுடைய புத்தகமும் உங்களுடைய புத்தகமும் பழையவரிடத்தின் புத்தகமாக இருப்பது தேவனுடைய வார்த்தையான வேதாகமே. அது எதற்காக ஜீவிப்பதாக வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே ஜீவிக்க செய்யும். ஆமையா, வரப்போகும் ஒவ்வொரு வருடமும் இருந்த ஒவ்வொரு வருடமும் அவர் உரைத்த நித்திய வார்த்தைகளுடன் ஜீவிக்கிற நித்திய தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு வேதாகம சத்தியம், அதில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பல வருடங்களாக அது உபகாரப்படுத்தப்பட்டு வருகிறது. எப்படி தேவன் உலகத்தை தண்ணீரினால் அழிப்பதாக வாக்கு பண்ணினார், அவரதை மோசேயை கொண்டு இல்லை, நோவாவின் மூலம் உபகாரப்படுத்தினார். அவர் ஒரு மீட்பரை அனுப்பி இஸ்ரவேல யுகத்திலிருந்து வெளியே கொண்டு வர போவதாக வாக்கு பண்ணினார். அவர்கள் 400 வருடங்களாக பரதேசிகளாக இருந்தனர். அவர் சரியாக அதை செய்தார். அவர் தாவீதை எழுப்புவதாகவும், தாவீது எப்படி ஒரு குமாரனாய் இருப்பான் என்றும், கிறிஸ்து அவருடைய குமாரனாய் இருப்பார் என்றும், தாவீதினுடைய கிறிஸ்து வருவார் என்றும் ஆணையிட்டார். அவர் அதை செய்வதாக எப்படி அவர் ஆணையிட்டார், அவர் அதைத்தான் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னர் யோவான் ஸ்நானகனை அனுப்புவதாக அவர் வாக்கு பண்ணினார், அவர் அதைத்தான் செய்தார். அவர் மேசியாவை அனுப்புவதாக வாக்கு பண்ணினார், அவர் அதைத்தான் செய்தார். உலகம் ஒரு பெரிய ஸ்தாபன அமைப்புக்குள் நுழைந்து ஒரு முறைமையை உருவாக்கும் என்றும், மிருகம் என்று அழைக்கப்படும் ஒரு வல்லமை 7 மலைகளின் மேல் அங்கே அமர்ந்திருக்கும் என்று அவர் உறுதியளித்தார். அது சரியாக அதையே செய்தது. சபையானது அவர்களை மரணத்திற்கு எப்படியாய் துன்புறுத்திக் கொண்டிருக்கும், அவர்கள் சரியாக அதையே செய்தனர். சீர்திருத்த காலத்தில் அவர்கள் எப்படியாய் வெளியே வந்திருப்பார்கள், அவர்கள் சரியாக அதையே செய்தனர். ஒவ்வொரு காலத்திலும் அது எவ்வளவா இருக்கும் என்று அவர் வாக்குத்தம் செய்தாரே. அவர் இந்த காலத்திற்காக வாக்குப்படினார். இதோ அவர் இன்றைக்கு அவர் ஆதியில் செய்த விதமாகவே இன்றைக்கும் அந்த வார்த்தையை ஜீவிக்க செய்கிறார். நிச்சயமாக ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேற்றப்படும் போது மரணமானது ஜெயமாக விழுங்கப்படும். இயேசு வருவார். கடைசியானவர் உபகாரப்படுத்தப்படும் போது அப்பொழுது பூமியின் மேல் நித்திய சமாதானமும் நித்திய சாலமும் உண்டாகும். ஒரு நித்திய சாலமும் சமாதானம் பூமியின் மேல் தங்கியிருக்கும். சமாதான பிரபுவாகிய இயேசு வந்தபோது ஏன் அங்கே சமாதானம் இருக்கவில்லை? ஏனென்றால் அவருடைய நாளில் எல்லா வார்த்தையும் நிறைவேறவில்லை. அவர் அதை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய சிந்தையாயிருந்து அவருடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை யாவும், ஒரு வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாகும். தேவன் தம்முடைய சிந்தையில் அதை சிந்தித்து தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுது அது நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் நாம் தவறு செய்து இருளில் தவறடைக்காதபடிக்கு அவர் இந்த காரியங்களை குறித்து நமக்கு முன்னறிவித்தார். பின்னர் அது நிறைவேறுவதை நாம் காணும் போது, இப்பொழுது அவர் கிறிஸ்துவை 2 முறை அனுப்புவதாக வாக்கு பண்ணினார். அவர் செய்கிற போதெல்லாம் கிறிஸ்து 2 முறை வரும்போது நித்திய ஷாலோம் இருக்கும். நண்பர்களே, நாம் முடிக்கையில் கவனியுங்கள். வேதம் எல்லாம் ஞானத்திற்கு மூச்சாய் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது முனைவர், PhD, LLD போன்றவற்றிலிருந்து வருவதில்லை. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அங்கே நூற்றுக்கணக்கான தெய்வீக வேத பண்டிதர்கள் அமர்ந்திருந்தனர். ஒரு சிறு 12 வயது பையன் அவர்களை அழைத்தான். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். அந்த சிறு பையனுக்கு கல்வியே இல்லாதிருந்தது. அதே சமயத்தில் அவர் வார்த்தையாயிருந்தார். ஏனென்றால் அவர் அந்த நாளுக்காக உரைக்கப்பட்ட ஒளியாயிருந்தார். அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். வார்த்தை அவருக்குள் இருந்தது. அது அவ்வாறு இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் கூறினது நிறைவேறினது என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். உங்களுக்கு புரிகிறதா? புரிந்து கொண்ட யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். வேதாகமத்தை நினைவில் கொள்ளுங்கள். மனிதனால் எழுதப்பட்ட வருடத்திற்கேற்ற புத்தகம் அல்ல. ஒவ்வொரு மனிதனின் வார்த்தையும் பொய்யாக இருக்கட்டும், ஆனால் என்னுடையது சத்தியம். வழிபாட்டு முறைகள், மதங்கள் மற்றும் மற்றவை, நீங்கள் அதற்குள் ஒரு கூட்ட மனிதர்களை நுழைக்கும் போது எல்லாமே மிகவும் குழப்பமடைந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு குழுவில் தேவன் ஒருபோதும் இடைபடவே இல்லை. இயேசு இன்றைக்கு வருவாரானால் அவர் மெத்தோடிஸ்டுகளின் பட்சத்திலும் பாப்டிஸ்டுகளின் பட்சத்திலும் ஆசிரிப்புக்காரர்களின் பட்சத்திலும் எகவா சாட்சிகள் கிறிஸ்தவ விஞ்ஞானமா வெந்தேகோஸ்தேக்களா பிரஸ்பிடேரியன்கள் பட்சத்தில் இருப்பாரா? இல்லையா, அவர் நிச்சயமாக அவ்வாறு செய்ய மாட்டார். அது உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட விவகாரம். ஒருமித்து ஒரே விதமாக பார்க்கிற 2 புருஷரும் இல்லை. 2 கட்டை விரல்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. தேவன் ஒரு தனிப்பட்ட நபருடன் இடைபடுகிறார். அவர் கூறுவது சரியா இல்லையா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியானால் அவன் வார்த்தையோடு இருக்கிறானா என்று பின்னோக்கி பாருங்கள். அவன் வார்த்தையோடு இருந்தால் அப்பொழுது தேவன் அவனோடு இடைபடுகிறார். அவன் அவ்வாறு செய்யவில்லை என்றால் வேறு ஏதோ காரியம் அவனோடு இடைபடுகிறது. பார்த்தீர்களா? அது உண்மை. வேதம் எல்லா ஞானத்திற்கு மூற்றாய் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எதிர்காலத்தின் எல்லா நம்பிக்கைகளையும் அதில் வைத்திருக்கிறார். ஷலோம், தேவனுடைய சமாதானம். ஒரு சிறு பையன் தன்னுடைய தகப்பனை காணும் வயதற்கு முன்னரே தன்னுடைய தந்தையை இழந்ததை பற்றி ஒரு காலத்தில் கூறப்பட்ட ஒரு கதையை போல, அவனுடைய தந்தை மறித்த போது ஒரு கை குழந்தையாக இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு சுமார் 10-12 வயதானது. அவனுக்கு ஜான் என்று அழைக்கப்பட்ட மற்றொரு சகோதரன் இருந்தான். அவன் தன்னுடைய சகோதரனிடத்திற்கு சென்றான். அவன் ஓ ஜான் என்று கூறினான். அவன் அநேக வயது மூத்தவனாய் இருந்தான். அவன் உனக்கு உன் தந்தையை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு அவன் ஆம் என்றான். அவர் எப்படி இருந்தார் என்று கேட்டான். அவர் ஒரு உயரமான மனிதனாய் இருந்தார். அவர் ஒரு மிக அருமையான மனிதனாக இருந்தார். அவர் எப்பொழுதுமே தாயாரிடம் நல்லவராகவே இருந்தார். என்னிடத்தில் அவர் எல்லோரிடத்திலும் இரக்கம் உள்ளவராக இருந்தார் என்றான். அதற்கு அவன், நல்லது ஜான், அவரை குறித்து இவ்வளவுதான் தெரியுமா என்று கேட்டான். அதற்கு அவன், சரி, நான் உனக்கு சொல்லுவேன் என்றான். மேலும் ஹென்றி என்று கூறி, மேலும் நான் அவரை போன்று காணப்படுவதாக எல்லோரும் கூறுகின்றனர் என்றான். மேலும் நான் அவரை போன்ற ஒரு சுவாபத்தை உடனாக இருக்கிறேன் என்று எல்லோரும் கூறுகின்றனர் என்றான். அவன், ஓ, அது நல்லது, அதைத்தான் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். நான் உன்னை காணும் போது நான் என் தந்தையாரை காண்கிறேன் என்றான். இதோ அது உள்ளது. உலகம் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்றால் இன்றைக்கு எழுதப்பட்டுள்ள இந்த வார்த்தை அது உங்களுக்குள் இருக்கும். தாவீதில் இயேசுவை நீங்கள் எங்கே காண்கிறீர்கள்? அவன் மூலமாக வார்த்தை வெளிப்பட்ட போது. நீங்கள் எப்படி கிறிஸ்து தேவனை எலியாவில் காண்கிறீர்கள்? அந்த ரதமானது பரலோகத்திற்கு செல்லுகையில் எலியாவில் இயேசுவை காண்கிறீர்களா? காரணம், வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டது. அதை நீங்கள் எப்படி மோசேயில் காண்கிறீர்கள்? இயேசு மோசேக்குள் இருந்தார். வேதம் அவர்ணமாய் கூறியுள்ளது. பாருங்கள், அது உண்மை. அவர் வனாந்திரத்தில் மோசேயோடு இருந்த எரிகிற முச்செடியாக இருந்தார். ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள்? அவர்கள் அவன் உங்களில் அவரை காணும் போது, அவர்கள் இயேசுவை உங்களுக்குள் காணும் போது. ஏனென்றால் அவர், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்றார். அது சரியா? அந்த விதமாகத்தான் அவர்களை உலகம் அறிந்துள்ளது. பெந்தேகோஸ்தே வருத்துவம் பெந்தேகோஸ்தே இருத்துவத்தை காட்டிலும் மகத்தானது என்றோ, அல்லது இருத்துவம் மூன்றத்துவத்தை காட்டிலும், அல்லது நீங்கள் பெற்றுள்ள மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மகத்தானது என்ற காரணத்தினால் அல்ல, மெத்தோடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகளை காட்டிலும் பெரியவர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, அல்லது தெற்கு பாப்டிஸ்ட், எல்லா பாப்டிஸ்ட் சபைகளும், எல்லா புரோட்டஸ்டன்ட்களும் இந்த ஆண்டு அனைவரும் பரிசை பெறுகிறார்கள். இந்த ஆண்டு மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் அதிகமான அங்கத்தினர்களை பெற்றுள்ளனர் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அது அவர்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறதில்லை. தேவன் உங்களை எண்ணினால் அறியா. எந்த நேரத்திலும் அஞ்ஞானிகள் உங்களை எண்ணிக்கையில் மிஞ்சியே உள்ளனர். கத்தோலிக்கர்கள் உங்கள் அனைவரையும் மிஞ்சிவிட்டனர். முகமதிய மார்க்கம் அவைகளை எல்லாம் மிஞ்சியுள்ளது. பார்க்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தினால் உங்களுக்குள் ஜீவிக்கும் போது நீங்கள் அறியப்படுகிறீர்கள். இந்த நாளின் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை தானே பிரதிபலிக்கிறது. பார்க்கிறீர்களா? இப்பொழுது மோசேயில் பிரதிபலிக்கப்பட்ட அதே வார்த்தை எலியாவிலும் பிரதிபலிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது மற்றொரு நாளாக இருந்தது. நோவாவில் பிரதிபலித்துக் கொண்டிருந்த அதே ஒன்று மோசேயிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் பாருங்கள், நோவா ஒரு பேழையை கட்டினான். மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தபடியே சரியாக ஒரு ஜனத்தை வழிநடத்தினான். அதே வெளிச்சம் மற்றொன்றில் பிரதிபலித்தது. மற்றொன்றில் இல்லை, ஆனால் ஒன்று மற்றொன்றை குறித்து கூறப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த நேரத்தை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தை குறித்து பேசுகிறார். அப்படியானால் இது யார்? வேறொரு மனிதனா? அது தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இந்த நாளுக்காக அவர் வாக்குத்தம் செய்த வார்த்தையின் பேரில் வெளிச்சத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது. நீங்கள் அவரை போல ஜீவிப்பதை மனிதன் காணும் போது அவன் உங்களுடைய குணாதிசயத்தையும் வார்த்தையோடு உங்களுடைய நடத்தையும் சரியாக அவர் இருந்த விதமாகவே காணும் போது, வார்த்தை வெளிப்படுத்தப்படும் போது மனிதர் இயேசு கிறிஸ்துவை காண்பான். அவர்கள் வேறெங்கும் சுற்றுமுற்றும் பார்த்து இந்த கோட்பாடு என்ன போதிக்கிறது, அந்த கோட்பாடு என்ன போதிக்கிறது என்று கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் உங்களை காணும் போது தேவன் என்னவா இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஷலோம், தேவனுடைய சமாதானம் உங்கள் மேல் வெளிச்சம் உண்டாவதாக. இக்காலத்தில் தேவனுடைய வார்த்தை முழுமையாக ரூபகாரப்படுத்தப்பட்டு நீங்கள் அதை கண்டு அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஷலோம். புத்தாண்டை இதனோடு எதிர்கொள்வோமாக. தாவீது கூறினது போல, நான் அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைப்பேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ஆண்டில் நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்களானால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? தேவன் உங்களை எழுப்புவதாக வாக்களித்துள்ளார். ஒரு விபத்து உங்களை கொன்றுவிட்டால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். ஏதாவது சம்பவித்தால் என்னவாகும்? அது என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. பசியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, அது என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. அவர் வார்த்தையாயிருக்கிறார், ஷாலோம். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய தலைகளை சற்று நேரம் வணங்கியிருங்கள். தேவனுடைய சமாதானம் நோவாவின் நாட்களில் நடந்தது போல அங்கே அவர்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஒரு ரெனோ, நெவோடா போன்ற இடங்களில் நடப்பது போல, மற்றும் சிவப்பு விளக்கு உலகம் முழுவதுமே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். சோதோமில் நடந்தது போல ஆபிரகாம் ஏலோகிம் என்று அழைத்த ஒரு மனிதனில் வெளிப்படுத்தப்பட்டு எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர் அங்கே நின்று இறைச்சியையும் அப்பத்தையும் புசித்து பாலை பருகி சாராள் தனக்கு பின்னாக அவருக்கு பின்னாக கூடாரத்தில் என்ன நிறுத்திக் கொண்டிருந்தாள் என்பதை கூற முடியும். அவர் மனுஷகுமாரன் வருகையில் அது திரும்ப வரும் என்றார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம்
இருப்பேன்.
யூதர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகின்றனர். இந்நாளில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு கூறுவதில் இருந்து என்னை ஆரம்பத்திலேயே தடுக்கலாம். ஆனால் நாம் அதை காண்கிறோம். அது என்ன? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வார்த்தையானது ஒரு வாக்குத்தத்தோடு வெளிப்படுத்தப்பட்டதை எபிரேயர்கள் கண்டபோது அவர்கள் என்ன செய்தனர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்கள் தேசத்தை விட்டு செல்ல ஆயத்தமானார்கள். நண்பரே, நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமாகவில்லை என்றால் இந்த புத்தாண்டை சரியாக துவங்குங்கள். அதை உங்களுடைய கரம் தேவனுடைய கரத்தில் இருப்பதோடு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்க, கர்த்தராகிய இயேசுவே, இந்த இசைக்கருவியின் இசையில் எந்த பாகத்தை நான் இசைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இணைப்பில் நான் துன்புறுத்தப்படவும் நகைக்கப்படவும் பரிகசிக்கப்படவும் வரும்போது என் நிமித்தம் உம்முடைய இசைக்கருவியின் இசையானது குழப்பமடையாது என்ற என்னுடைய நிலைப்பாட்டை நான் இன்னமும் எடுத்துக் கொள்ளுகிறேன். அது என்னவா இருந்தாலும் கவலைப்படாமல் நான் உம்முடைய வார்த்தையோடு தரித்திருப்பேன். நான் அங்கேயே தங்கியிருப்பேன். மரணம் என் வாசலை தட்டும் போது அது இசைக்கருவியின் இசையானது ஒரு பாகமாக இருக்கிறது. அப்பொழுது நான் அறிவேன் அது எவ்வளவு நிச்சயமாய் மரணமானது என்னுடைய வாசலை தட்டுகிறதோ அவ்வளவு நிச்சயமாக உயிர் தெடுதலிலும் கூட இந்நாட்களில் ஒன்றில் தட்ட நீர் என்னை மீண்டும் எழுப்புவீர். அது உம்முடைய இசைக்கருவியின் இசையின் ஒரு பாகமாகும். கர்த்தாவே, இன்றைக்கு நான் ஒரு பங்காயிருப்பேனா? நேர் செய்வீரா என்று கேளுங்கள். எத்தனை பேர் இந்த உறுதிமொழியை எடுக்க விரும்புகிறீர்கள்? இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் சகோதரன் பிரணாம் இப்பொழுதே இந்த கூட்டத்தை துவங்கி இப்பொழுது நிலைப்பாட்டை எடுக்கும்படி அவருடைய வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையோடு சரியாக தரித்திருக்க ஒருபோதும் தவறமாட்டேன் என்றும் அவர் வாக்குத்தம் பண்ணின விதமாகவே சாந்தமாகவும் தாழ்மையாகவும் ஜீவிக்கும்படிக்கு நான் தேவனுக்கு வாக்கு பண்ணுகிறேன். தேவன் என்னுடைய ஜீவனை எடுத்து அதை அவருடைய மகத்தான இசைக்கருவியின் இசையில் வைக்கும்படியாக அதே குழுவை அவர் கடைசி நாட்களில் எழுப்புவார். சகோதரன் பிரணாம், நான் என்னுடைய கரத்தை உங்களிடமல்ல தேவனிடத்திற்கு உயர்த்த போகிறேன். ஜெபத்தில் என்னை நினைவு கூறுவீர்களா? தேவன் உங்களை எங்கும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய கரங்களும் கூட உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தாவே, யூதாசி போல ஒரு கூடுதல் டாலரின் பேரில், ஏதோ ஒரு உலக நாகரிகத்தின் பேரில், அல்லது யாரோ ஒருவர் உங்களை முதுகில் தட்டி கொடுத்து ஓ சகோதரன் பிரணாமே இது என்று கூறுவதன் பேரில் என் மனதை ஒருபோதும் செல்லவிடாதே. இல்லை இல்லை, தேவனே அது எனக்கு ஒருபோதும் நேரிடாதிருக்கட்டும். கர்த்தருடைய நிதிக்கப்பட்ட சிலருடைய வழியை நான் தெரிந்து கொள்வேன். நான் மனிதருக்கு ஒரு சகோதரனாக இருந்து என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு ஜனங்களை நேசிப்பேன். ஆனால் கர்த்தாவே, இந்த வார்த்தையிலிருந்து நான் ஒருபோதும் இடம்பெயர்ந்து போகவிட வேண்டாம். நான் கடைசி நாளில் எழும்ப விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த மகத்தான இசைக்கருவியின் இசையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு மாத்திரமே நான் இந்த பிற்பகலில் இதை விளக்க முயற்சித்தேன். அதுவே இசைத்தாளுடைய முடிவில் வருகிறது. அந்த மகத்தான உயிர்த்தெழுதலின் போது எல்லா தூதர்களும் தங்களுடைய கரங்களை தட்ட பரிசுத்தவான்கள் அணிவகுத்து வருவார்கள். கர்த்தாவே, நாங்கள் நடிக்கும் இந்த மகத்தான நாடகத்தில் அந்த பாத்திரத்தை வகித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நாடகத்தில் அவர்கள் முகமூடிகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் ஒரு காரியத்திலிருந்து மற்றொரு காரியத்திற்கு வருகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதைத்தான் நீர் செய்தி. நீங்கள் ஆவியிலிருந்து, தேவன் மகத்தான யெகோவாவிலிருந்து வந்து ஒரு மானிட முகமூடியை அணிந்து கொண்டு உம்முடைய மன அழுத்தம் நீங்கள் மாறிவிட்டீர்கள். நீர் உம்முடைய கூடாரத்தை போட்டு நீர் மனிதனை மீட்கும்படியாக மறிக்கும்படிக்கு நீர் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனானீர். நீர் உம்முடைய முகமூடியை மாற்றினீர். அதன் பின்னர் மீண்டும் நீர் அதை மாற்றியிருக்கிறீர். விசுவாசிக்கும் ஜனங்களுக்குள்ளாக நீர் உம்மை முகமூடி போட்டு மறைத்துக் கொண்டு நீர் இங்கே எழுதி வைத்துள்ள வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். அதை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயங்கள் பாக்கியம் உள்ளவைகள். அதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏனென்றால் இசைக்கருவியின் இசை முடிவரும் போது ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். தேவனே, நாங்கள் யாவரும் அங்கே இருக்கட்டும். நீர் செய்வீரா? இந்த சிறு குழுவை ஆசீர்வதியும். பிதாவே, இந்த விதமாக பேசுகையில் இந்த ஒளிநாடா உலகம் முழுவதிலும் செல்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். இங்கே ஃபீனிக்ஸில் காணக்கூடிய இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே ஒரு அருமையான சிறிய குழு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஓ தேவனே, 15 வருடங்களாக கடுமையான பிரசங்கமும் திட்டுதலும், தேவனே அதற்கான காரணத்தை அறிந்திருக்கிறீர். அது அன்பேயாகும். அன்பு சிற்றித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு என்பது கடிந்து கொள்ளுதலாகும். அன்பு கண்டிக்கத்தக்கது. ஓ தேவரே, இந்த வாரத்தில் நான் இந்த ஜனங்களோடு என்னை இணைத்துக் கொள்வேனாக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு நீர் எங்களை ஒழுங்குபடுத்தும். உம்முடைய வல்லமை வியாதிஸ்தரையும் அவதி உருவரையும் எழுப்புவதையும், குருடரின் கண்கள் திறக்கப்படுவதையும், மகத்தான பரிசுத்த ஆவியானவரே அறையில் காணும்படியாக வாரும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு சபையும் அக்னிமயப்படுத்தப்படுவதாக. கர்த்தாவே, வர்த்தக புருஷர்களின் வரப்போகும் கூட்டமானது இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு வர்த்தக புருஷனின் இருதயத்திலும் தேவனுக்காக அனல் மூட்டப்படுவதாக. கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதிருக்கிறோம். அது நிறைவேறும் என்று வேண்டிக் கொண்டு விசுவாசிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக. எனக்கு பேச்சு திறன் குறைவு, வார்த்தைகளை தவறாக உச்சரிக்கிறேன். நான் கட்டாயப்படுத்தப்பட்டதாக உணர்ந்ததால் தான் இதை கூற விரும்புகிறேன். தேவனுடைய இசைக்கருவியின் இசை என்று நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், இங்குள்ள எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்கு நன்றி. நல்லது, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது அது ஒரு இசைக்கருவியின் இசை. பாருங்கள், அது ஒரு இணைப்பிற்கு வருவதை நீங்கள் கண்டறிவீர்கள். எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள், நான் அதை இணைப்பு என்று அழைக்கிறேன். எனக்கு இசை தெரியாது. இங்கே ஒரு இசைக்கலைஞர், ஏன் அவரினுடைய கரடுமுரடான வழியை மன்னிப்பார். ஆனால் அது அவைகள் இசைத்துக் கொண்டிருக்க செயல்பட ஏதோ ஒரு காரியம் இருக்க வேண்டும். அது உண்மையாகவே மிகவும் தாழ்வாக செல்லும். அது என்னவென்று நீங்கள் வியப்புறுகிறீர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் அதனுடைய தாளத்துக்குள் சென்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த ஒரே வழியில் தான் நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள முடியும். அது அதனுடைய தாளத்திற்குள் பிரவேசிப்பதேயாகும். அது என்ன? நான் எப்படி செல்வேன் சகோதரன் பெண்ணாம்? நான் ஒரு உண்மையான மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தே. அது தாளம் அல்ல. தாளம் என்பது தேவன். தேவன் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை தேவனாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய தாளமாகும். அப்படியானால் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களுக்கு சரியாக தாளத்தை கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். அது கீழே 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 மேலே, அது என்னவாக இருந்தாலும் நீங்கள் அந்த இணைப்புகளை அறிவீர்கள். சில சமயங்களில் நீங்கள் ஓ இருதய வேதனைகளும் சோதனைகளும் என்று கூறலாம். தேவன், நான் என்னுடைய இசைக்கருவியின் இசையை வாசித்துக் கொண்டிருக்கையில் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று கூறவில்லையா? அப்பொழுது நீங்கள் பாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பரிகசிக்கப்படுவதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். அந்த விதமாகவே அந்த பாகம் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது அவிதமாகவே இல்லை என்றால் அப்பொழுது இசைக்கருவியின் தாளத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். மகத்தான இசையமைப்பாளர் அதில் என்ன உள்ளது என்பதை சரியாக அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஆதி முதல் அறிந்திருந்தார். உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் உங்களுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது எவ்வளவு தாழ்வாக இருந்தாலும், அது எவ்வளவு இருளாய் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது அந்த விதமாகவே இருக்க வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், அது மரணத்தின் நிழல்களுக்குள்ளாக சென்றால் நாரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நான் அவரை மீண்டும் எழுப்புவேன். அந்த மகத்தான இயக்குனர் இறங்கி வந்து முரசு கொட்டி ஏனை காலம் செல்லாது என்று கூறுகிறார். அந்த தூதன் வெளிப்படுத்தின விசேஷ 10 ஒரு பாதத்தை தலையின் மேலும் ஒரு பாதம் சமுத்திரத்தின் மீதும் வைத்து அவருடைய தலைக்கு மேலே ஒரு வானவில் இருக்க ஏனை காலம் செல்லாது என்று அவர் ஆணையிட்டார். அந்த நேரம் வரும்போது நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பீர்கள். மற்றவர்கள் அங்கே கிடக்கும் போது நீங்கள் உள்ளே செல்வீர்கள். இசைக்கருவியின் இசையில் தரித்திருங்கள். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவன் இசைத்துக் கொண்டிருக்கிற இடமெல்லாம் அதனோடு தரித்திருங்கள். சில சமயங்களில் உங்களை விடுதலையாக்க கட்டுகளை அவிழ்க்க அவர் தொல்லையை உண்டு பண்ணுகிறார். அவர் அதை செய்கிறார். நீங்களோ சரி, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறலாம். அவருக்கு தெரியும். என்ன வித்தியாசம்? நீங்கள் அதில் பங்கு வகிக்கிறீர்கள். அவரே உங்களை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துகிறார். நினைவிருக்கட்டும், அவை யாவும் ஒரு அடையாளத்தினால் செய்யப்படுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளத்தை கொண்டு இன்றைக்கு இசைக்கருவியின் இசை என்ன செய்கிறது என்பதை நாம் அறிவோம். இது இருளிலிருந்து வெளிச்சத்தை எடுத்து பிரிக்கும் ஒரு நேரமாய் உள்ளது. நீங்கள் அதை மறந்துவிடாதபடி நாம் இதை ஒன்று சேர்ந்து கூறுவோம். ஏனென்றால் நான் இதை கூற உணர்கிறேன், அது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதை மீண்டும் கூறுவோம். அது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய இசைக்கருவியின் இசை. அவர் அதை வானங்களில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதை கரும்பலைகளில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தாமே அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதை வார்த்தையில் வாக்குத்தம் செய்துள்ளார். அது ரூபகாரப்படுத்தப்பட்டதை நாம் காண்கிறோம். அவர் பதரையும் கோதுமையும் பிரிக்கிறார். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் நம்முடைய நல்ல பாடலை பாடுவோம். நான் போதவர்களுக்கு ஒரு நிமிடம் ஒரு வார்த்தை கூற விரும்புகிறேன். சகோதரர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? உங்களுடைய சபையோரை அங்கிருந்து அவர்களை இங்கே கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி. அங்குள்ள போதவர்களாகிய உங்களுக்கு நான் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் இங்கே சகோதரர்களே, நான் கூறட்டும், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் இருக்கலாம், நான் பெந்தேகோஸ்தே நேரத்தில் பேசினது போன்றே நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களா? அதே விதமாகவே பாருங்கள். நான் ஒரு மனிதனுடன் தீவிரமாக கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் இன்னமும் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தால், ஏனென்றால் நான் அவரோடு இணங்கவில்லை என்றால் நான் இணங்காதவன் என்பதற்காக நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்கிறேன். நான் இங்கே எழும்பி நிற்க தகுதியற்றவன். ஆனால் ஐக்கியம் அன்பு புரிதல் காரணமாக நான் அவரோடு இணங்கவில்லை என்றால் அவர் என்ன செய்தாலும் கவலைப்படாமல் அவர் இன்னமும் என்னுடைய வெளியேறப்பட்ட சகோதரன். நான் அவரோடு நிற்கிறேன். ஆம், உண்மையாகவே அது முற்றிலும் உண்மை. அது என்னுடைய இதயத்தில் இல்லை என்றால் அப்பொழுது தேவன் என்னை இந்த பிரசங்க பீடத்திலிருந்து வெளியே கொண்டு செல்வார். நான் இங்கே இருக்க தகுதியற்றவன். அது உண்மை. நான் அன்பின் நிமித்தமாக அதை கூறுகிறேன். ஏதோ ஒன்று வருவதை நான் காண்கிறேன். அவர் இதுவரை நான் அதன் பேரில் தவறாக இருக்க அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அது எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையாகவே இருந்து வருகிறது. எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் வணங்கி நாம் வழக்கமாக பாடும் இந்த நல்ல பழைய பாடலை பாடுவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். இசைப்பேழையை இசைப்பவர் அல்லது அது யாராயிருந்தாலும் அல்லது இசையை இசைப்பவர்கள் அதன் மேல் ஒரு சிறு சுருதியை நமக்கு தருவார்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஆம், சரி. அப்படியானால் நாம் அதை இசையில்லாமல் பாட முடியுமா என்று பார்ப்போம். இப்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தலைகளை வணங்கியிருப்போம். அவர்கள் இப்பொழுது ஒளிநாடாக்களை நிறுத்திவிட்டனர் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஒளிநாடா செல்கிற ஒவ்வொரு